الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد. فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. من كان يريد حرث الآخرة نزد له في حرثه، ومن كان يريد حرث الدنيا نؤته منها وما له في الآخرة من نصيب. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: الدنيا حلوة خضرة، وإن الله مستخلفكم فيها لينظر كيف تعملون، فاتقوا الدنيا واتقوا النساء، فإن أول فتنة بني إسرائيل كانت في النساء، أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, புனிதமான ஒரு தொழுகையை நிறைவேற்றினதுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே யாத்திக்காவுடைய நீயத்தோடு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீனுல் இஸ்லாமிய மார்க்கமான உண்மையான அந்த மார்க்கத்தை பற்றி பேசக்கூடிய சில நல்ல விடயங்களை கேட்டு வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே உட்கார்ந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அசர் தொழுகையின் பின்னர் சகோதரிகள் தாய்மார்களுக்கான சில நசீஹத்துகள் அல்லாஹ்வின் கிருபையினால் மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தினூடாக சொல்லப்பட்டன. இப்பொழுது குடும்ப தலைவர்களாகிய ஆண்களுக்குரிய சில விடயங்களை உங்களோடு உரையாடுவதற்காக வேண்டி பணிக்கப்பட்டிருக்கிறேன். கண்ணியமானவர்களே, உலகத்திலே நாம் வாழ வந்தவர்கள் அல்ல. உலகத்துடைய அனைத்துமே தற்காலிகமானது. உலகத்துடைய அனைத்துமே வெளிப்பகட்டானது, கவர்ச்சியானது, அந்தரங்கம் இல்லாதது, அர்த்தமற்றது என்பது குர்ஆன் ஹதீஸுடைய சாராம்சமாக இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் படைத்த அல்லாஹ் துனியாவை பற்றி புகழ்ந்து சொல்கின்ற ஒரு ஆயத்தை கூட காட்ட முடியாது. ஒரு பொருளை செய்தவன் அதனை பற்றி பேசுவதுதான் உண்மை. ஒரு கம்பெனி தன்னுடைய பொருளையே தரம் குறைத்து பேசும் என்றால் புத்திசாலி வாங்க மாட்டார். தான் செய்த ஒரு பொருளை கண்டுபிடித்த ஒருவர் அந்த பொருளை பற்றி தரங்குறைத்து பேசுவார் என்றால் புத்திசாலி அதை வாங்க நினைக்கவும் மாட்டார். துனியாவை படைத்த அல்லாஹ் சொல்கிறான், துனியா பொய்யானது, ஏமாற்றத்துக்குரியது, துனியா சொற்ப இன்பம், துனியாவுடைய அனைத்துமே அழியக்கூடியது, மறுமைதான் நிரந்தரமானது, அது எப்பொழுதுமே அழியாதது, முடியாதது, நிலைமை மாறாதது. ஒவ்வொரு நிமிடமும் வயது கூடிக்கொண்டு போகிறது. உலகில் சுவர்க்கத்தில் ஒரே வயதுதான். இந்நிலக்கும் அந்த தமூத்து அபதா, உங்களுக்கு வாழ்க்கையே வாழ்க்கை, உங்களுக்கு மௌத்து கிடையாது என்பது சுவர்க்கத்தில். இந்நிலக்கும் அந்த சிப்பு ஹரமோ அபதா, உங்களுக்கு வாலிபமே வாலிபம், உங்களுக்கு வயோதிப்பம் கிடையாது. இங்கு 40 தாண்டி விட்டால், 50 தாண்டி விட்டால் வயோதிப்பம் என்ற பெயரை எடுக்கிறோம். முடிகள் நரைக்கின்றன, இன்னும் சிலருக்கு அதற்கு முன்னரே நிறைத்து விடுகின்றன. அரபு பழமொழியுடைய கருத்து செய்புக்கனாய், உங்களுடைய நரைமுடி உங்களுக்கு உங்களுடைய மரண அறிவித்தலை சொல்கிறது. உங்களுக்கு முடி நரைப்பது உங்களுக்கு உங்களுடைய மரண அறிவித்தலை சொல்லுகிறது. செய்புக்கனாய் அப்படி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. மறுமையிலே சுவர்க்கத்திலே வாலிபமே வாலிபம், அதிலே வயோதிபம் கிடையாது. சக்தி கூட்டி கூடிக்கொண்டே போகுமே தவிர குறையாது. ஆரோக்கியம் கூடிக்கொண்டு போகுமே தவிர குறையாது. இன்பங்கள் கூடிக்கொண்டு போகுமே தவிர குறையாது. நினைத்ததெல்லாம் நினைத்த இடத்தில் கிடைக்கும். இங்கு நினைத்ததை வீட்டிலிருந்து கொண்டு கூட ஒரே இடத்திலிருந்து அடைய முடியாது. சாப்பாட்டை நினைத்தால் சமையலறைக்கு செல்ல வேண்டும். குளிர்பானத்தை நினைத்தால் குளிர்சாதன பெட்டியை திறக்க வேண்டும். உரங்க நினைத்தால் கட்டிலுக்கு செல்ல வேண்டும். கண்ணியமான மலசல கூட தேவையா? மலசல கூடத்துக்கு செல்ல வேண்டும். மலசலம் கிடையாது சுவர்க்கத்தில், மலசல கூடங்களும் கிடையாது. அசுத்தத்துக்கு இடம் கிடையாது. சுவர்க்கந்தான் நம்முடைய இடம், சுவர்க்கந்தான் நம்முடைய இடம். சுவர்க்கத்தில் தான் பெருமூச்சு. சுவர்க்கத்தில் தான் நாம் நினைத்ததை நினைத்தபடி அல்லாஹ் தருவான். கண்ணியமானவர்களே, அந்த சுவர்க்கத்துக்கு இங்கு சில தியாகங்களை நாம் செய்ய வேண்டும். உலகத்தை அற்பமாக நாம் கருத வேண்டும். இன்று உலக மட்டத்திலே கொடி கட்டி பறந்தவர்கள் எல்லாம் எங்கே? மௌத்து வரவில்லையா அவர்களுக்கு? நோய் வரவில்லையா? அவருடைய வாழ்க்கை முடியவில்லையா? செல்வந்தர்களாக இருக்கலாம், பட்டதாரிகளாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், அவர்களுடைய இன்றைய முடிவு என்ன? ஒரு டாக்டர் மௌத்தாகிறார், அசர் 4 மணிக்கு அடக்கப்படுமா? கோல் பண்ணி கேட்பார்கள், டாக்டரை எத்தனை மணிக்கு அடக்குவதென்று கேட்பவர்கள் மிக மிக குறைவு. அப்படி கேட்பவர்கள் மௌத்துடைய சிந்தனை இல்லாதவர்கள். மையத்த எத்தனை மணிக்கு அடக்கப்படும்? மரணத்தை சொல்கின்ற மக்கள் இருக்கின்ற ஊழியர்களோ அல்லது மாஸ்வினோ இமாமோ மரண அறிவித்த சொல்கின்ற பொழுது சலாம் சொல்லிவிட்டு ஆரம்பிக்கும் பொழுது டாக்டருடைய ஜனாசா அறிவித்தல் சொல்ல மாட்டார்கள், அல்லது ஆசிரியருடைய ஜனாசா அறிவித்தல் சொல்ல மாட்டார்கள். ஆரம்பிப்பார்கள் ஜனாசா அறிவித்தல். என கண்ணியமானவர்களே, நமது நிரந்தரமான உலகத்தில் கிடைக்கின்ற நிரந்தரமான ஒரு பெயர் மையத் அல்லது ஜனாசா உலகத்தில். கபருடைய வாழ்க்கை அப்படியே வாழ்க்கை தொடர்கிறது. எனவே துனியாவிலே அனைத்தும் தற்காலிகமானது. உங்களுக்கு அங்கு இன்பமே இன்பம், உங்களுக்கு துன்பத்தின் வாடையும் கிடையாது, துன்பத்தின் வாடையும் கிடையாது. கண்ணியமானவர்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ் தர இருக்கிறார். சொர்க்கத்துடைய இன்பங்களை அல்லாஹ் அழகான முறை நபி மூலம் குர்ஆனில் அல்லாஹ் தான் அலங்கரித்து நபி அவர்கள் மேலதிகமாக விளக்கங்களை சொல்லியிருக்கிறார்கள். சொர்க்கத்தில் சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் எப்படி பேசுகிறான், இதை நான் அடிக்கடி பார்க்க வேண்டும், வாசிக்க வேண்டும். கருத்து வேறுபாடுடைய விடயங்களையும் மார்க்க சட்ட பிரச்சனைகளையும் வாசித்து ஆய்வு செய்து ஊர் இரண்டாக பிரிவதை விட, குடும்பம் இரண்டாக பிரிவதை விட சொர்க்கத்தையும் நரகத்தையும் பற்றி பேசி பேசி சொர்க்கவாதிகளாக மாறுவது மேலானது. சுர வாக்கியாவை எடுத்துக்கொள்ளுங்கள், சொர்க்கத்துடைய இன்பங்கள். சுர வாக்கியா சொர்க்கத்துடைய இன்பம். அந்த சுர வாக்கியாவை ஓதி வந்தால் வறுமை இல்லாமல் ஆகும். ஹதீஸில் சிறிய ஒரு பலகீனம் இருக்கலாம், சிறப்புக்கள் சம்பந்தமான விடயங்களிலே அந்த ஹதீஸுகளை நாம் அமல் செய்யலாம். எப்பயுமே அமலை இல்லாமலாக்க முயற்சிக்காமல் மக்களை அமலுக்கு தூண்ட வேண்டும். அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய மேதை, அறிவாளி, நபி அவர்களுடைய சிறந்த ஒரு சகோதரர், உற்ற நண்பர், எந்த நேரமும் நபியருடைய வீட்டுக்குள் வந்து செல்வதற்கு நபியுடன் அனுமதி கொடுத்த ஒரு நபர். அவர் சொல்லுகிறார்கள், நான் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு இந்த சூரா வாக்கியாவை ஒவ்வொரு நாளும் ஓதி வருமாறு பழக்கி இருக்கிறேன். அந்த சூரா வாக்கியம் இறக்குவதப்படுகிறது வறுமை நீங்குவதற்கு. அந்த வறுமை நீங்கப்படுகின்ற அந்த சூறாவிலே சுவர்க்கத்தை பற்றி பேசப்படுகிறது. என்ன சொல்ல வருகிறான் அல்லாஹ், உங்களுடைய வறுமையை நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள், இந்த வாக்கியாவில் இருக்கின்ற சுவர்க்கத்தை உங்களுக்கு தருவேன். கண்ணியமானவர்களே, இதுதான் அந்த வாக்கியாவுடைய அர்த்தம். வசதியும் கிடைக்கும், வறுமை நீங்கும். அந்த வறுமை நீங்கும் நிரந்தரம் சுவர்க்கத்தில். எனவே உலகம் தற்காலிகமானது. கண்ணியமானவர்களே, சொர்க்கத்துடைய இன்பங்களை பேசி முடிக்க முடியாது. துனியாவுடைய அற்பத்தன்மை விளங்க வேண்டுமா? சொர்க்கத்திலே ஒரு ஒரு சாட்டை வைக்கின்ற இடம், நாம் விடுப்புக்கு கட்டுகின்ற ஒரு பெல்ட்டுடைய இடம், பெல்ட்டை விடவும் சாட்டைகள் மெல்லிசாக இருக்கும், அது அளவு குறைந்ததாக இருக்கும், சிறிதாக இருக்கும். ஒரு பெல்ட்டுடைய அளவு என்று வைப்போம், ஒரு 3 இன்ச் 2.5 இன்ச் அகலம், ஒரு 2 அடி அல்லது 2.5 அடி நீளம், இந்த அளவு சாட்டை வைக்கின்ற இடம் சுவர்க்கத்தில் வாங்க வேண்டுமா? உலகத்தையும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் கொடுத்தாலும் அந்த இடம்தான் பெருமதியான சுவர்க்கம். அப்படி பெருமதியான இடத்தை அடைவதற்கு தான் இங்கு வந்திருக்கிறோம். இங்கு காணி பிரச்சனை, ஊர் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, சொத்து பிரச்சனை, முழு உலகமே சொர்க்கத்தில் சாட்டை வைக்கின்ற இடம், அதற்கு மீடாகாது. பெல்ட் வைக்கிற இடம், பெல்ட்டை கொள்வதற்கு எவ்வளவு இடம் போகும் வீட்டில்? பெல்ட்டுடைய அந்த இடம் தான் சொர்க்கத்துடைய, இந்த முழு துனியாவுடைய பெருமதி. உலகத்தை தங்கத்தால் நிறைத்து இன்னும் ஒரு மடங்கை அல்லாவிடம் கொடுத்து நரகவாதிகள் நரகத்தை விட்டு தப்பித்துக் கொள்ள முயற்சிப்பார்கள், அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். மௌத்துக்கு பின்னால் அமல் கிடையாது. அப்படிப்பட்ட பெருமதி சுவர்க்கம். கண்ணியமானவர்களே, அந்த சுவர்க்கத்தை அடைவதற்கு துனியாவுடைய அற்பத்தன்மையை முதலில் நாம் நம்முடைய உள்ளத்தில் பதிக்க வேண்டும். எல்லா பிரச்சனைக்கும் பின்னால் துனியா இருக்கிறது. நான் ஆரம்பத்தில் குர்ஆன் ஆயத்தை ஓதினேன், ஏராளமான ஆயத்தை இருக்கின்றன, நிலைமை கேட்ட அரிசாலனை விளங்கப்படுத்துவேன். அந்த ஆயத்தை நீங்கள் மனநமிட்டுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மன்கான யூரிது ஹர்சல் ஆஹிரா நஸீது லஹு ஃபீ ஹர்ஸி, யார் மறுமையுடைய விளைச்சலை, மறுமையுடைய விவசாயத்தை நாடுகிறார்களோ, இலக்காக கொள்கிறாரோ, மன்கான யூரிது என்றால் அவருடைய முராத், அவருடைய நோக்கம், அவருடைய இலக்கு, குறிக்கோள், மறுமை, அவருடைய விளைச்சலை அதிகப்படுத்துவோம். விளைச்சல் அறியப்படுது. நாம் இத்தனை ஏக்கரில் வயல் செய்தால் இத்தனை பூசல் என்ற முடிவு இருக்கிறது. எந்த பாதிப்பும் இல்லாமல் முழுமையான அறுவடை கிடைத்தால் அல்லாஹ்வின் நாட்டப்படி இத்தனை மூடை இத்தனை கிலோ என்று நமக்கு அனுமானிக்கலாம். அவ்வளவுதான். அச்சேதங்கள் ஏற்பட்டால் தண்ணீர் இல்லாவிட்டால் குறையும். பூர்த்தியாக வந்தால் இவ்வளவு என்ற முடிவுக்குள் இருப்போம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், மறுமையை இலக்காக கொள்ளுங்கள், உங்களுடைய விளைச்சலை அதிகப்படுத்துவோம். துனியாவை மாத்திரம் இலக்காக கொண்டு உலகத்துடைய பட்டம் பதவி அந்தஸ்து மதிப்பு என்பதை மாத்திரம் சொத்து செல்வதை மாத்திரம் இலக்காக கொள்வார்களோ அவர்களுக்கு ஆசிக்கின்ற விடயங்களை கொடுப்போம், அவர்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்களை சற்று கொடுப்போம். துனியாவில் கொஞ்சம் கொடுப்போம், எல்லாவற்றையும் அல்ல கொஞ்சம் கொடுப்போம். ஆனால் மறுமையில் அவர்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. உலகத்தில் கொடி கட்டி பறந்தவர்களுக்கு மறுமையில் பங்கு கிடையாது. அபூஜஹல் கொடி கட்டி பறந்தான், பணம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது, அரசியல் இருந்தது, என்ன தைரியம் வீரம் இருந்தது, அதே போன்று ஞானம் இருந்தது. அவருடைய கருத்து என்ன? புனைப்பெயருக்கு என்ன அர்த்தம்? அபுல் ஐகம் என்ன அர்த்தம்? ஞானபிதா, ஞானபிதா கருத்து எல்லாம் இருந்தது. மறுமையில் அவரை பற்றி என்ன சொல்லப்படும்? துக்கு இன்னக அன்தல் அஸீஸுல் கரீம். நல்ல அனுபவி, நல்ல பட்டு மாய் நரகத்தில். அபூஜால பார்த்து சொல்ற வார்த்தை. அவர் துனியாவை இலக்காக கொண்டாரு. அவருடைய இலக்கு துனியா, துனியால பெரியாளா இருக்கணும், அந்தஸ்தோடு இருக்கணும், நான் சொல்றது எல்லாரும் கேட்கணும். உலகத்துடைய முடிவும் கேவலம் சின்ன பிள்ளைகளை வச்சு அல்ல அழிச்சான், அது வேற விடயம். மறுமையில் அல்ல அவனை பார்த்து சொல்ற வார்த்தை தான், அவன் போன்றவர்களுக்கு அல்ல சொல்வான், நல்ல நரகத்துடைய வேதனை அனுபவி, நீ துனியால பெரிய ஆளா இருந்தியே, இன்னைக்கு அசீதுல் கரி, பெரிய சங்கையான ரெஸ்பெக்ட் உள்ள மரியாதை உள்ள மாண்புமிகு என்றெல்லாம் உன்னை கூப்பிட்டார்களே, இங்கு நரகம் தான் உனக்கு தந்தன. நீ உலகத்தில் மாண்புமிகு பட்டம் எடுக்கலாம், கௌரவ பட்டம் எடுக்கலாம், நீ எந்த பெரிய பட்டத்தில் வைக்கலாம், என்னை மறந்து வாழ்ந்தாயா, நரகத்தை அனுபவி, நரகத்தை அனுபவி. அபூஜஹலுக்கு சொல்ற வார்த்தை. ஃபிரௌனுக்கு என்ன சொல்லப்படுகிறது? ஃபிரௌனுக்கு ஆட்டி படைத்தான், ஒரு நாட்டை வைத்து, எகிப்தை வைத்து பொல்லாத அட்டூழியங்களை செய்தான், யாராலும் நினைத்து பார்க்க முடியாத அட்டூழியம். அந்த ஃபிரௌனை பார்த்து அல்லாஹ் சொல்கின்ற வார்த்தை என்ன? யக்துமு கௌமஹு யௌமல் கியாமா ஃஅவ்ரதஹுமுன் நார். இங்கு பட்டாளத்தோடு ஆர்ப்பாட்டமும், இங்கு என்ன பேரணியும், இங்கு தாம்பீகமும் பெரிய தைரியமும் உள்ள அந்த ஃபிரௌன் தன்னை இறைவனாக சொன்ன ஃபிரௌனை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மறுமையிலே அவன் தன்னுடைய கூட்டத்துக்கு தலைமை தாங்கி முன்வரிசையில் இவன் செல்வான், இவனுடைய சகாக்கள் எல்லாம் அவனை சேர்ந்து நரகம் செல்வார்கள். சௌரஜகமும் நான், அவனும் நரகவாதி. காரூனை பற்றிய முடிவும் அப்படித்தான், கனிமன் நொம்பருடைய முடிவும் அப்படித்தான். கண்ணியமானவர்களே, மறுமை தான் நம்முடைய இலக்கு. படைத்த அல்லாஹ் சொல்லிவிட்டான், இந்த துனியா ஏமாற்றக்கூடியது, இந்த துனியா கேவலமானது, மத்தாவும் கலீல், கொஞ்சம் இன்பம், எல்லாமே கொஞ்சம் இன்பம் தானே. நோய் சுகம் ஒரு வார நாட்களை, ஏழு நாட்களை எடுத்தால் எந்த விதமான நோயும் இல்லாமல் கழித்தேன் என்று சொல்பவர்களை தேடி இருக்க முடியுமா? சளி வரவும் இல்லை, தலைவலி வரவும் இல்லை, மேல் வருத்தம் வரவும் இல்லை, காய்ச்சல் வரவும் இல்லை, கொஞ்சம் மேல் அசதி வரவும் இல்லை, ஆரோக்கியமாகவே இருந்தேன் என்று சொல்பவர்கள் தெரியுது. அற்பம் சொற்பமான வாழ்க்கை. அல்லாஹ் சொல்றா, மறுமைதான் சிறந்தது, அதுதான் நிரந்தரமானது. மறுமைதான் சிறந்தது, அல்லாஹ் படைத்த அல்லாஹ் சொல்கிறான் மறுமை சிறந்தது. அதை விளங்கினார்கள் நபிமார்கள், அதை விளங்கினார்கள் சஹாபாக்கள், அதை செயல்படுத்தினார்கள். அவர்களை இன்று அல்லாஹ் முன்மாதிரியாக, ஈமானுக்கு முன்மாதிரி அவர்கள், ஆமினு கமா ஆமனன்னாஸ், அந்த சஹாபாக்களை போன்ற ஈமான் கொள்ளுங்கள். முன்மாதிரி என்ன சேர்த்து வைத்தார்கள், என்ன சொத்தை சேர்த்தார்கள்? பணக்காரர்கள் இருக்கவில்லையா? நம்முடைய பணம் அவருடைய தூசிக்கு வீடாகாது. அவர்களுக்கு கிடைத்த பிற்காலத்தில் கிடைத்த கனிமத் பொருட்களை எடுத்தால் நம்முடைய முழு வாழ்க்கையிலும் அனுபவித்த பணம் அவர்கள் ஒரு நாளில் கிடைத்தது. முழு வாழ்க்கையில் தங்க கட்டிகள் கிடைத்தன, மாணிக்கம் கிடைத்தன, மரகதங்கள் கிடைத்தன, வைடூரியங்கள் கிடைத்தன, தங்க பாலைகள். துண்டு போட்டெடுத்தார்கள், துண்டு போட்டெடுத்து மாடா மாளிகை கட்டினார்களா? சதக்கா தான தர்மம், ஜக்காத் கடமையா, ஜக்காத். எந்த அளவு மறுமையை தேடினார்கள், துனியாவை அற்பமாக பார்த்தார்கள். ஏழை சஹாபி சாப்பிடுவதை கொண்டும் இல்லை, பல நாள் சாப்பாடு மறந்த மெக்காதாவின் அஸ்வத் அந்த சஹாபி போகிறார்கள். மனசலகூட கட்டப்பட்டு நம்மை போன்ற காலம் என்று மனசலகூடத்துக்கே லட்சக்கணக்கு செலவழிக்கிறோம். பெட்ரூமுடைய அளவுக்கு மனசலகூடும், படுக்கை அறையுடைய அளவு மனசலகூடும். ஆடம்பரம் ஒன்றை நினைவு வைத்துக் கொள்ளுங்க கண்ணியமானே, எந்த பணத்தில் பறக்க செய்யப்படவில்லையோ அதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? எங்களுடைய பணத்தில் பறக்கத்தில்லை என்று நாமே முடிவு செய்யலாம். எந்த ஆணையமிடமும் போய் கேட்க தேவையில்லை. ஹதீஸ், என்னுடைய பணத்தில் பறக்கத்தில்லை என்று, என்னுடைய பணம் முசீபத் பணம், என்னுடைய பணத்தில் பறக்கத்தில்லை என்பதற்கு அடையாளம் நபி சொல்கிறார்கள், இல்லம் விபாரத்தில் மால் பொருளாதாரத்தில் பறக்க செய்யப்படாவிட்டால் மண்ணுக்கும் கல்லுக்கும் செலவாகும் என்றார்கள். வீட்டை கட்டுவது, முகத்தை ஒரு வருடத்துக்கு ஒரு கால் முகப்பாதி உடைப்பது, ஏதாவது ஒரு நாட்டை ஒரு வீட்டை கண்டுவிட்டால் அதை போன்று கட்டுவது, ஒருவர் புதிய மொட்டலில் கட்டிவிட்டால் அதை போன்று என்னுடைய வீட்டை மாற்ற வேண்டும், அதை உடைக்கவும் தயார், அதை சரிமட்டமாக்கவும் தயார், வீடுகளை புதுப்பிப்பது, கட்டிடங்களை புதுப்பிப்பது, ஆடம்பரமாக கட்டுவது பறக்க செய்யப்படவில்லை என்பதற்கான ஆதாரம். கல்லிலும் மண்ணிலும் ஒரு மனிதனுடைய பணத்தை செலவழிக்க அல்லாஹ் வைப்பான், பறக்க செய்யப்படாவிட்டால். சாபாக்கள் தேடினார்களா? மலசல கூட சொல்கிறார்கள், மெக்கதாரல் இல்லாத வேற சார், பெரும்பாலும் மெக்கதாரல் இல்லாதவர்கள் டொய்லெட் வெற்றவெளிகளில் தான் கழிப்பார்கள், மறைத்து சுற்றி கட்டியிருப்பார்கள், பெரும்பாலும் தூர இடங்களுக்கு சென்று அப்படியான தொழிலத்தில் தொழிலை கூட கட்டவில்லை சாபாக்கள். பெரும்பாலும் தொழிலத்துக்கு இருக்கிறார்கள், மனசில கழிப்பதற்கு இருக்கிறார்கள். ஒரு எலி பொந்துக்குள்ளிருந்து வருகிறது, ஒவ்வொரு முறையும் தங்க நாணயத்தை கொண்டு வந்து முன்னால் போடுகிறது. 17 தடவைகள், 17 நாணயங்கள். ஒரு நாணயம் ஒரு பவுன் என்று வைப்போம், ஒரு நாணயம் ஒரு பவுன் இன்று 50,000 என்று உதாரணத்துக்கு வைப்போம், 50,000 தாண்டி போகிறது, 50 என்று வைப்போம், 17 50 ஆல் பெருக்குங்கள், எத்தனை பவுன் நகை எங்கு கிடைத்தது? டொய்லெட்டில். சாப்பிடுவதற்கு இல்லாத சஹாபி, ஒரு நேரம் சாப்பிட்டால் மறுநேர பசி, பட்டினி கிடந்து போனவர்கள், அந்த சஹாபிக்கு மலசல கூடத்திலே அல்லாஹ் தங்க நாணயத்தை கொடுத்தும் அவர்கள் ஒரு நாணயத்தை கூட எடுத்து தன்னுடைய சட்டை பையில் ஜிப்பாவிலே போட்டுவிட்டு ஓடாமல் தெரிகிறது. எளிதான் கொண்டு வருகிறது, பொங்கிலிருந்து கொண்டு வருகிறது. யாருடைய வீட்டிலும் திருடைய பணம் அல்ல, யாருடைய சொத்தும் அல்ல, அல்லாஹ் என்னுடைய டொய்லெட்டிலே எனக்கு தந்தது. அப்படி கிடைத்த பணத்தை கூட எடுத்து பக்கத்திலே போடாமல் ஓடி சென்றார்கள் நபியிடம். மறுமை இலக்காக கொண்டவர் துனியாவுக்கு அலைய மாட்டார், கிடைத்த துனியாவை அறாம் அலால் பேணாமல் எடுக்க மாட்டார், அவர் அல்லாஹ்வுடைய தொடர்போடு தான் எடுப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று கேட்டார், யா ரசூலல்லாஹ், இப்படி நடந்த சம்பவம் சொன்னார்கள் நபி அவர்கள், அது உனக்கு அல்லாஹ் தருக்கு, அதை நீ எடு, அதற்கு உனக்கு ஜக்காத்தின் கடமை இல்லை. உனக்கு அல்லாஹ் தந்தது, அவனுக்கு ஜக்காத்துடைய எல்லையை தாண்டினாலும் உனக்கு விசேஷ சலுகை தருகிறேன். நீ நபியுடைய எச்சப்படி கொடுத்து அவருடைய வாயுடைய அந்த அடையாளம், உனக்கு ஜக்காத்தும் கிடையாது. இப்படித்தான் சஹாபாக்குடைய வாழ்க்கை. தங்க கட்டி கிடைத்ததா கண்ணியமானவர்கள், அதை கூட அவர்கள் நபியுடைய மஷூரா இல்லாமல் எடுக்கவில்லை. எதைத்தான் அனுபவித்திருப்பார்கள் கண்ணியமானவர்களே, என்ன அனுபவித்தார்கள்? ஒவ்வொரு சஹாபாக்களையும் பாருங்கள். முன்னே காலத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது, உறுதியான நிகழ்வு. அல்லாஹ் அலங்கரிசை கண்ணியமாக தருவான், அதை ஹலாலாக தேடுகின்ற வழியை நான் பார்க்க வேண்டும். ஹலாலாக தேடுகின்ற வழியை ஒரு துவா இருக்கிறது, அல்லாஹ் மத்வீனி பி அலாலிகான் அராமிக் ஃஅஃனினி பி ஃபவலிகான் சிவாக். இது எல்லோரும் பாடமாக்கி ஓத வேண்டும் இந்த துவாவை. யாரு எனக்கு உன்னுடைய ஹலாலான ரிஸ்கை கொண்டு எனக்கு தேவைகளை பூர்த்தியாக்கி வை, ஹலாலான ரிஸ்கு. உன்னுடைய ஹராத்தை விட்டு என்னை பாதுகாத்து, ஹலாலான ரிஸ்கை கொண்டு என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி, உன்னை விட்டும் வேறு யாரிடமும் தேவை உறாமல் என்னை நீ பாதுகாரு, எனக்கு தேவையுறுத்தி கண்ணியமானவர்களே. அப்படியான துவாவை நபி அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். அந்த அமைப்பில் பார்க்கின்ற பொழுது கண்ணியமான சகோதரர்களே, துனியாவுடைய அற்பத்தன்மை இன்று மனதில் வர வேண்டும். துனியாவுடைய அற்பத்தன்மை யாருடைய மனதில் வருமோ அவருக்கு மறுமையும் சுவர்க்கமும் பெரிதாக விளங்கும். அவர் ஒவ்வொரு விடயத்திலும் மறுமை இலக்காக கொள்வார். ஒரு மனிதர் ஒரு பாலைவனத்தில் சென்று கொண்டிருக்கிறார், ஒரு மலை மேகம் இருட்டுகிறது, இருட்டுகின்ற மேகத்திலிருந்து ஒரு ஓசை வருகிறது, அசரீரி சத்தம். இன்ன பேருடைய மனிதனுக்கு அவருடைய காணிக்கு அவருடைய வயலுக்கு மலையை பொழியவில்லை. இன்ன பேருடைய மனிதனுடைய வயலுக்கு தோட்டத்துக்கு மலையை பொழியவில்லை. இவர் இந்த பேரை மனநமிட்டுக் கொண்டார், அந்த மேகத்தை நோட் பண்ணி ஃபாலோ பண்ணி அப்படி போகிறார். போய் கண்ணியமானவர்களே ஒரு தோட்டத்தை சென்றடைகிறார். ஒரு தோட்டத்தை சென்றடைந்து அந்த மலை பொழிகின்ற தோட்டத்துக்கு பக்கத்தில் போய் அந்த தோட்டத்தை சென்றதும் அந்த தோட்டத்தில் ஒரு மனிதர் இருக்கிறார். கேட்டார்கள், இந்த போன மனிதர் கேட்டார், இந்த பேர் யாருடைய பேர்? இப்படி ஒரு பெயர் என்னுடைய பெயர், என்னுடைய இது உங்களுடைய பெயரா? ஆம். தோட்டம் என்னுடைய தோட்டம். நான் இந்த மேகத்திலிருந்து வந்த சத்தத்தை கேட்டேன், இன்ன மனிதருடைய தோட்டத்துக்கு மலையை பொழிய வை. ஏன் உங்களுடைய தோட்டத்துக்கு மாத்திரம், உங்களுடைய வயலுக்கு மாத்திரம் மலையை அல்லாஹ் அனுப்பினான் என்ற காரணத்தை உங்களிடம் கேட்க வந்தேன். கண்ணியமானவர்களே, அந்த மனிதர் சொன்னார், அந்த மனிதர் சொன்னார், நான் அறுவடை, கண்ணியமான அறுவடை நெருங்குகிறது, கொஞ்சம் சிந்திப்போம். முழு அறுவடையும் நமக்குரியதல்ல, அது அல்லாஹ்வுக்கு என்ற ஒரு பங்கு. சதக்காவாக ஜகாத் கடமையா ஜகாத்தாக பிரிந்தால் தான் அடுத்த அறுவடையை நாம் பூர்த்தியாக அடைவதால் ஒரு குறையில்லாமல். அறுவடை வந்தால் மூன்றாக பிரிப்பேன், மூன்றாக பிரிப்பேன். ஒன்றை என்னுடைய குடும்பத்தினருக்கு, என்னுடைய உறவினர்களுக்கு, குடும்பத்துக்கு எடுப்பேன். ஒரு பங்கை அடுத்த கடனை விதைப்பதற்காக வேண்டி வைப்பேன். இன்னும் ஒரு பங்கை ஏழை எளியவர்களுக்கென்று ஒதுக்கி விடுவேன், ஏழை எளியவர்களுக்கென்று ஒதுக்கி விடுவேன். இந்த அமல் தான் என்னுடைய அறுவடையுடைய அமல். கண்ணியமானவர்களே, அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார், இந்த சதக்கா தான், இந்த தான தர்மம் தான் உங்களை இந்த உங்களுடைய தோட்டத்துக்கென்று மலை பொழிவதற்கு அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான், அறிவித்திருக்கிறான் என்று அந்த மனிதர் சொல்லி முடித்தார். கண்ணியமானவர்களே, இதுதான் துனியா. துனியாவிலிருந்து எதை நாம் கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். துனியாவுடைய எந்த விடயங்களும் நிரந்தரமற்றது, மறுமையுடைய விடயங்கள் தான் நிரந்தரமானது, மறுமையுடைய வாழ்க்கை தான் அது அழியாதது என்பதை மனதில் பதிய வைத்தால் உலகத்துடைய பிரச்சனைகள் குறையும். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு துறையில் உள்ளவர்களும் மறுமை இலக்காக கொண்டார்கள், மறுமையைத்தான் தன்னுடைய இலக்காக கொண்டார்கள். நபி அவர்கள் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை இரவிலே வீட்டில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது நித்திரை வராமல் புரண்டு புரண்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு நித்திரை குழம்பி போன ஒருவர் போன்று படுக்கையிலே புரண்டு கொண்டிருக்கிறார்கள். மனைவி கேட்டார்கள், ஏன் உங்களுக்கு தூக்கம் வரவில்லையா, ஏன் நீங்கள் புரண்டு கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு என்ன யோசனை என்ற கருத்தில் கேட்ட பொழுது, கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு இன்று மக்களுக்கு பங்கு வைக்க வேண்டிய ஒரு பங்கு பொருட்களை, பெரும்பாலும் தங்கம் அல்லது தீனார் திருகத்தை பங்கு வைத்து விட்டேன், அதிலே ஒரு தீனார் அல்லது ஒரு திருகம் என்னிடத்திலே பங்கு கொடுக்காமல் பேலன்ஸ் இருக்கிறது, ஒரு தீனார் அல்லது ஒரு திருகம் கொடுக்க வேண்டிய நபர் கிடைக்கவில்லை அல்லது கொடுக்க வேண்டிய பங்கு இருக்கிறது, இந்த நிலைமையில் நான் வீட்டில் உறங்குவதற்கு பயப்படுகிறேன். நபி சொல்லுகிறார்கள் சொல்லலாலே சொல்லலாம், ஒரு தீனார் அல்லது ஒரு திருகம் வீட்டில் வைத்துக் கொண்டு அதை பங்கு வைக்காமல் கொடுக்காமல் தர்மம் செய்யாமல் நான் வீட்டில் உறங்குவதற்கு பயப்படுகிறேன், அதனால தான் எனக்கு தூக்கம் வராமல் நான் அங்கும் இங்கும் புரள்கிறேன் என்று சொன்னார்கள் என்றால், கண்ணியமான எத்தனை சொத்துக்களை சேமித்து மற்றவர்களுடைய சொத்தையும் அபகரித்து பறித்து மற்றவர்களை ஏமாற்றி சம்பாதித்த கோடிக்கணக்கான சொத்துக்களை வைத்துக் கொண்டு நிம்மதியாக உறங்குகிறோம், நிம்மதியாக உறங்குகிறோம். கண்ணியமானவர்களே, துனியா எப்பொழுதுமே நம்மை அழிவின் பக்கம் கொண்டு செல்லும், அதை தீனோடு தொடர்பு படுத்தினால் பாதுகாக்கும், பாதுகாக்கும். அபுபக்கரை அவர்கள் தொடர்பு படுத்தினார்கள், அல்லாஹ் எந்த அளவு கண்ணியப்படுத்தினான், நான்கு கடைகள் இழந்தார்கள், இன்னும் ஒரு 8 கடைகள் இழந்தார்கள். தான தர்மம், சமூக பணிகள், சமூக சேவைகள், ஏழைகள், அனாதைகள், அடிமைகள், விதவைகள் என்று செலவழித்தார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு மூதாட்டிக்கு, யாருமே இல்லாத ஒரு மூதாட்டி பெண்ணுக்கு அவர்கள் சென்று ஊழியம் செய்வார்கள். கலீஃபாவாக இருக்கின்ற பொழுது, அபுபக்கரின் கிலாபத் பொறுப்பை ஏற்ற பொழுது சிலரிடம் பேசிக் கொண்டார்கள், இப்ப அபுபக்கர் எங்களுக்கெல்லாம் ஆற்றில் பால் கறந்து தர மாட்டார். அபுபக்கரின் அவர்கள் கிலாபத் பொறுப்பை ஏற்ற முன்னர் நபியுடைய காலத்தில் வீட்டார்கள் ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, விதவைகளுக்கு என்று தன்னுடைய கையால் பால் கறந்து பால் கொடுப்பார்கள். பெரிய பணக்காரர், மறுமையை தேடினார்கள். இப்ப சொன்னார்கள், ஆகிவிட்டார், இப்பொழுது எங்களுக்கெல்லாம் பால் கறந்து தரமாட்டார், இப்பொழுது ஜனாதிபதி ஆகிவிட்டார், எங்களை எல்லாம் பார்க்க மாட்டார், எங்கள் பக்கமெல்லாம் கவனம் இருக்காது என்று மக்கள் பேசுகின்ற பொழுது காதில் விழுந்து சொன்னார்கள், அந்த அபூபக்கர் கலீஃபா வாங்கினாலும் அதே அபூபக்கர் தான், கலீஃபா இல்லாத பொழுது என்ன அபூபக்கரோ அவரே தான் நான் என்று ஜனாதிபதியுடைய ஸ்தானத்தில் இருந்து கொண்டு ஆட்டில் மக்களுக்கு தன்னுடைய கையால் பால் கறந்து கொடுப்பார்கள். எப்படி தேடினார்கள் மறுமையில், கடைகளை இழந்து சொத்துக்களை இழந்து கண்ணியமானவர்களே அல்லாஹ்வுடைய பாதையில் போயிருக்கிறார்கள். தந்தை அபூ குஹாஃபா, தந்தை அபூ குஹாஃபா காபிரான நிலைமையில் வருகிறார். முஸ்லிக்கான நிலைமையில் பேர பிள்ளைகளை சந்திக்கிறார், குறை சொல்கிறார். என்ன உங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரா, பசியில போட்டுட்டு போயிட்டாரா பாப்பா? தந்தை பேசுகிறார் பேர பிள்ளையோட நப்பா அஸ்மர் அலி அல்லா வண்ணா நுணுக்கமாக நடந்து கொண்டார்கள். பிள்ளைகளிடமும் அந்த மார்க்கத்தை கொடுத்தார்கள், தீனை கொடுத்தார்கள். பிள்ளைகளோட மார்க்கத்தை கொடுத்தா நம்மை விட்டு கொடுக்க மாட்டார்கள். குருடு கண் பார்வை இல்லாதவர் அப்பா பாட்டன் கூட்டிக்கொண்டு வந்து நாணயங்கள் போன்ற ஒரு மெல்லிய தப்பை கற்களை வைத்து புடவையை மேலால் போட்டு நாணயங்கள் இருக்கிறது பாட்டன் அவர்களே, அப்பாவே எங்களுடைய தந்தை எங்களுக்கு பணங்களை தந்துவிட்டு தான் போயிருக்கிறார் என்று அந்த பணத்தை தொட்டு காட்டினார்கள். வீட்டில் கண்ணியமானவர்களே அல்லாஹ்வுடைய பாதையின் முழுச்சத்தையும் கொடுத்தார்கள். வீட்டில் ஒன்றும் இல்லை, வீட்டில் இல்லாதனால் அல்லாஹ் பிச்சை கேட்க வைக்கவில்லை, வீட்டில் இல்லாதனால் அல்லாஹ் வீதி கிறக்கவில்லை, வீட்டில் இல்லாதனால் அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்தவில்லை. மார்க்கத்தை அல்லாஹ்வே ரசூலை தீனை கொடுத்தார்கள். பிள்ளைகளையும் கண்ணியப்படுத்தினான், அவர்களையும் கண்ணியப்படுத்தினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து வருகின்ற கோலம் கண்ணியமானே அபூபக்கர் இருக்கின்ற கோலத்தில் வருகிறார்கள். அபூபக்கர் நபியுடைய சபைக்கு வருகிறார்கள். ஒரு சாக்கு போன்ற துணியால் கோடீஸ்வரராக லட்சாதிபதியாக இருந்து வட்டிக்கெடுத்து லொசாகவில்லை, மற்றவர்களை ஏமாற்றி லொசாகவில்லை, அல்லது பாவம் செய்து சராத்தில் செலவழிக்கவில்லை, அல்லது ஆடம்பர வாழ்க்கையில் செலவழிக்கவில்லை. கண்ணியமானவர்களை அல்லாவுக்காக வேண்டி கொடுத்து ஏழையாகினார்களா, அந்த ஏழ்மையிலும் அல்லாஹ் கண்ணியத்தை கொடுத்தான். அந்த சாக்கு போன்ற துணியால் பொத்தான் கூட இல்லாமல் முல்லை பற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள். நபி அவர்கள் கேட்ட என்ன கோலம் அபக்கர், இத்தனை நிலைமையார் சொல்ல எத்தனை கொடுத்து இருக்கிறது ஆடை. கொஞ்ச நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள் அதே போன்ற ஆடையோடு. மலக்குமார்கள் ஆடை அணிவார்களா இல்லையா என்பது கேள்வி, மலக்குமார்களுக்கு ஆடை இருக்கிறதா இல்லையா என்பது ஒரு கேள்வி. அன்றைய தினம் ஆடை இல்லை என்று முடிவெடுத்தால் ஆடை அணியாத மலக்குமார்களுக்கு அபூபக்கர் போன்ற ஆடை அணிய வைத்தான் அல்லாஹ். இன்று அணியுங்கள், நீங்கள் ஆடை அணியாமல் இருக்கலாம், உங்களுக்கு இறகுகள் இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், ஆனால் ஒளியால் படைக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் இன்று ஆடை அணியத்தான் வேண்டும். யாரை போன்ற அபூபக்கரை போன்று. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய நபியவர்கள் கேட்டார்கள், ஜிப்ரீல் என்ன இந்த கோலம் இப்படி வந்திருக்கிறீர்கள்? என்னுடைய கோலம் மாத்திரமல்ல, இன்று மலக்குமார்கள் எல்லாருடைய ஆடையும் இதுதான். கண்ணியமானவர்களே சொத்தை இழந்தார்கள், வானத்திலே மாற்றம் ஏற்படுகிறது. அல்லாவுக்காக மருமைகளுக்காக கொண்டார்கள். இப்படி செலவழித்து தான தர்மம் செய்த மனிதரை, துனியாவை அற்பமாக மடித்த மனிதரை கனிமகளே அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது வசை ஜன்னபுகள் அத்கா, நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுவார் ஒரு தக்குவாதாரி இறையச்சம் உள்ளவர். அவர் யார்? அபூபக்கர் இல்லாம நரகத்தை விட்டு தூரமாக்கப்படக்கூடிய நபர். எதனால்? துனியாவை அற்பமாக மதித்ததால். கனிமகளே இப்படித்தான் உலகத்திலே சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். துனியாவை வைத்து சண்டை பிடித்த வரலாறுகள் மிக மிக குறையும், மிக மிக குறையும். துனியாவை காரணம் காட்டி இரண்டு குடும்பங்கள் பிரிந்தது என்ற வரலாறுகள் மிக குறையும். தந்தையும் மகனும் சண்டை பிடித்திருக்கிறார்கள், அடித்துக் கொள்ளவில்லை, விவாதம் புரிந்திருக்கிறார்கள். தந்தை வாப்பாவுக்கு விட்டுக் கொடுக்காமல், வாப்பா மகனுக்கு விட்டுக் கொடுக்காமல் வாக்குவாதம் புரிந்தார்கள் என்ற ஒரு விடயத்தை எடுத்தால் அது மார்க்க விடயமாக இருக்கும். அம்ரிபுடி ஜமூர் அலியல்லானவர்கள் ஊனசகாவி, ஊனம் கால் ஊனம், திட்டத்துக்கு போக வேண்டும். தந்தை தயாராகிறார் ஊனத்தோடு, கால ஊனத்தோடு. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், லைஸாலல்லாம ஹரஜ் வலாலல்லாரஜ் ஹரஜ், கண் பார்வை இல்லாதவர்கள் மீது போருக்கு செல்லாவிட்டால் குற்றம் கிடையாது. ஊனம் உள்ளவர்கள், அங்கவீனம் உள்ளவர்கள், மாற்றுத்திறனாளிகள் யுத்தத்துக்கு போகாவிட்டால் எந்த குற்றமும் கிடையாது என்று சொல்லியும் அல்லாஹ் அனுமதி அளித்தும் நான் தான் போக வேண்டும். மகன் சொன்னார், வாப்பா உங்களுக்கு கால் சுகம் இல்லை, உங்களுக்கு அல்லாஹ் மன்னிச்சிருக்கிறார், நீங்க போகாட்டையும் குற்றம் இல்லை, நீங்க வீட்டில் இருங்க வாப்பா. இல்ல நான் போகணும். மகனோடு பிரச்சனை எதுக்கு? கடைக்கல்ல, காணிக்கல்ல, வயலுக்கல்ல, வீடுக்கு. நான் உயிர் கொடுக்கணும். மகன் சொல்றேன், இல்ல வாப்பா நான் வாலிபர், நான் போறேன், நீங்க வீட்டில் இருக்கு, நான் போய்த்தான் ஆகுவேன். மனைவி சொல்றா, மனைவி கணவனை உற்சாகப்படுத்திட்டு சொல்றா, ஆ உங்க வாப்பா போய் கால் நொண்டி நொண்டி சித்தத்துல இருந்து பயந்து ஓடி வார காட்சி எனக்கு இப்ப விளங்குதுன்னு சொல்லி மனைவி உற்சாகப்படுத்துறோம். ஒரு ஷஹீதுடைய மனைவி அதை மாறணும். அம்ரிபுடி ஜமல் என்ன சொல்றார்கள், வீட்டு வாசலில் நின்று கொண்டு, யா அல்லாஹ் என்னை என்னுடைய வீட்டுக்கு திருப்பி அனுப்பாதே. எனவே சாதாரண தலைவலிக்கு தொழுகையை விடுகிறோம் நாம், சாதாரண மேல்வர்க்கத்துக்கு முழு தீனையும் விடுகிறோம், சாதாரணமான ஒரு நோய்க்கு மார்க்கத்தே விற்கிறோம், சிறிய நோய்களுக்கு கால் ஊனம் உயிர்த்தியாகும். போனார்கள், என்னை வீட்டுக்கு திருப்பி அனுப்பாது, அங்கே முஸ்லீம்களுடைய கொடியை ஏந்தினார்கள், கொடியை ஏந்தினார்கள். கனிமணிகளை வெட்டப்படுகிறது, கைகள் இறுக்கி பிடித்தார்கள், கொடியை பல்லால் கவ்விய வண்ணம் அந்த ஊனமான நிலைமையிலும் அந்த ஷஹாதத்தை அடைகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தில் குறை கிடையாது, சொர்க்க வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹ் அவரை அந்த தோற்றத்தில் காட்டுவதற்காக வேண்டி அம்ரிபுனு ஜமு அந்த ஊனக்கால்களோடு சொர்க்க ஆறுகளில் நீந்துகளை கண்டேன் என்றார்கள். கனிமணி இலக்கு போட்டி போட்டார்கள், இலக்கு சண்டை பிடித்தார்கள், உயிர்த்தியாக மார்க்கத்துக்கு துனியா அற்பம், துனியா சொற்பம், இங்கு நான் ஷஹீதாக வேண்டும். கனிமணி பிரச்சனை வருகிறது, எதற்கு போட்டி, எதற்கு போட்டி? அவர் இரண்டு மாடு கட்டினால் நான் மூணு மாடு கட்ட வேண்டும், அவர் கார் வாங்கினால் நான் பெஜிரோ வாங்க வேண்டும், அவருக்கு ஐந்து ஏக்கர் என்றால் எனக்கு பத்து ஏக்கர் வேண்டும், அவருடைய மகளுக்கு சீதனம், அவர் கடை கொடுத்தால் நான் கம்பெனியே கட்டி கொடுப்பேன் என்று போட்டி போடுவது அல்ல. அவர் அப்படி இருந்தால் இப்படி இருப்பேன், அவர் இத்தனை சாணக்கு சாப்பாடு போட்டால் இத்தனை சாணக்கு கல்யாண சாப்பாடு எடுப்பேன், என்னுடைய மகளுடைய திருமணத்தை இப்படி எடுப்பேன், என்னுடைய இப்படிப்படி, அவர் பிஏ பட்டம் வாங்கினால் நான் எம்ஏ பட்டம் வாங்குவேன், நான் கலாநிதியாகுவேன் என்று போட்டி போடுவது அல்ல. போட்டி கனிமணி சொர்க்கத்துக்கு போட்டி, சொர்க்கத்துக்கு போட்டி போட்டார்கள். அதான் இல்லை கனியமான சோழர்கள் பிறலே, அல்லாவுடைய பாதையை செலவழியுங்கள், அல்லாவுடைய பாதையில் உங்களுடைய சொத்துக்களை செலவழியுங்கள் என்று சொன்ன பொழுது கண்ணியமானவர்களே, உமரலில் அவர்கள் வருகிறார்கள். என்ன கொண்டு வந்தீர்கள்? வீட்டில் அரைவாசியை கொண்டு வந்தீர்கள். எனக்கு துணியாவை அற்பமாக மறுத்தார்கள், வீட்டில் இருக்கின்ற அரைவாசி பணத்தை கொடுத்தார்கள். எப்படிப்பட்ட நிலைமை? அபுபக்கர் அவர்கள் என்ன கொண்டு வந்தீர்கள்? முழு சொத்துக்களையும் கொண்டு வந்தீர்கள். இன்னொரு சாபி, ஊன சாபி, குறைபாடு உள்ளவர், அங்கவீனம் உள்ளவர், அவர் போய் தோட்டத்துக்கு தண்ணீர் எடுத்து ஒரு கைப்பிடி ஈட்டம்பளம், என்னால் என்ன முடியும்? துனியாவிலே நான் மறுமைக்கு என்ன சேகரிக்கலாம்? துனியாவில் இருந்து மறுமைக்கு என்ன கொடுக்கலாம்? தன்னியோட இஸ்லாம் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். ஈமானுக்கு, அமலுக்கு, தொழுகைக்கு, இபாதத்துக்கு, குர்ஆனுக்கு நேரம் கொடுக்கிறோமா? துனியாவுடைய விடயங்களுக்கு நேரம் கொடுக்கிறோமா? நான்கு பேர் சந்தியில் சேர்ந்தால் என்ன பேச்சு அதிகமாக பேசுகிறோம்? மஸ்ஜிதுக்கு முன்னாலும் பேசிக் கொண்டிருக்கிறோம், அதானும் சொல்லப்படுகிறது, காமத்து சொல்லப்படுகிறது, தொழுவிக்கப்படுகிறது, பேச்சு முடியவில்லை. தொழுதுவிட்டு நபர்கள் போகிறார்கள், நாம் சொல்லவில்லை. அந்த அளவு துனியா, விழிப்பதும் துனியாவில், உறங்குவதும் துனியாவில், கடைசியாக ஒருவருடைய கோல் வரும் என்றால் தூங்க முன்னர் அதுவும் துனியா, காலையில் எழுந்தவுடன் மிஸ் கோல் வந்திருந்தால் அதுவும் துனியா. கனிமணி பேஸ்புக்கை திறந்தாலும் துனியா, வாட்ஸ்அப்பை திறந்தாலும் துனியா, பேப்பரை எடுத்தாலும் துனியா. பேப்பர்ல 20 பக்கமா, ஒரு பக்கம் ஏதோ பேரிட்டு ஒரு இஸ்லாமிய கட்டுரை, மற்றதெல்லாம் இந்த பக்கம் இஸ்லாம், இந்த பக்கம் ஹராம். கனிமணி இதுதான் நம்முடைய நிலைமை. எதிர்நீச்சி அடிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். துனியாவை பற்றி நபி அவர்கள் சொன்ன ஹதீஸை சொன்னேன், அத்துனியா ஹுல்வத்துன் ஹதிரா, துன்யா சுவைப்பதற்கு அனுபவிப்பதற்கு இன்பமாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். துனியா இனிப்பு, ஹுல்வா என்றால் ஸ்வீட், அல்வா அல்வான்னு சொல்லுவோம், அல்வா ஹல்வா இனிப்பு, ஹுல்வத்துன் இனிமை, ஹதிரா பார்ப்பதற்கு கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கும். கவர்ச்சி, போனை பார்த்தால், புதிய ஒரு மொடல் வந்தால் அதை வாங்க வேண்டும், அவனுடைய கையில் ஒரு போனை கண்டால் அதை போட்டு வாங்க வேண்டும், அவனது வாகனம் வாங்கினால் அடுத்தது நான் வாங்க வேண்டும், அவனது வீடை கட்டினால் நானும் கட்ட வேண்டும், அவன் வீட்டை இந்த மொடலில் கட்டினால் நான் அந்த மொடலில் கட்ட வேண்டும் என்று கண்ணியமனே, துனியாவுடைய கவர்ச்சிகள் நம்மை இழுக்கும். அவனுடைய விளம்பரங்கள் அப்படித்தான் இருக்கும், இதை இந்த வங்கியில் இப்படி அக்கௌண்டை திறந்தால் இத்தனை வீதம், இப்படி ஒரு கடன் வாங்கலாம், வீட்டு கடன் வாங்கலாம், தங்க கடன் வாங்கலாம், உங்களுடைய சின்ன கை குழந்தைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அக்கௌண்ட் தருங்கள். இன்னும் கண்ணியமான கலிமா சொல்லிக் கொடுக்கவில்லை, நான் பிள்ளைகளுக்கு இன்னும் உங்களை சொல்லிக் கொடுக்கவில்லை, அல்லாவை சொல்லிக் கொடுக்க அக்கௌண்ட் திறந்து விட்டோம். கலிமாவை சரியாக பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்காத வயதிலே அக்கௌண்ட் திறக்கிறோம். அந்த விளம்பரம், செய்திக்கடையிலும் விளம்பரம், பார்க்கின்ற பத்திரிகையிலும் விளம்பரம், எத்தனை வீதம் கூடி போனால் வட்டி 10%, அல்லாஹ் தருவது எத்தனை வீதம்? சர்வசாதாரணமாக 700%. அல்லாஹ் தருகின்ற பாக்கியம், அல்லாஹ் தருகின்ற போனஸ், அல்லாஹ் தருகின்ற ப்ராஃபிட் ஆக குறைந்தது 700. அதை அல்லாஹ்வுடைய பாதையில் வெளியாகி செய்தால் 49 கோடி. தெளிவாக வந்திருக்கிறது ஹதீஸுகள், ஒரே ஹதீஸ் 49 கோடி என்ற வார்த்தை அல்ல, வந்த ஹதீஸுகளிலே நாம் கூட்டிச் செல்கின்ற பொழுது 49 கோடி வரும். ஒரு மனிதர் செலவழிக்க அல்லாஹ்வுடைய பாதையை சென்று அது 700,000 நன்மை வரைக்கும் போகிறது என்று நபியவர்கள் சொல்லிவிட்டு ஒரு ஆயத்தை ஓதினார்கள். அந்த வித்து சம்பந்தப்பட்ட கதிர் சம்பந்தப்பட்ட ஆயத் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறாரா? அவர் ஒரு வித்தை போன்று அவருடைய வித்து கதிர்கள் 7 கதிர்களை முளைக்க செய்கின்றன. 7 கதிர்கள் ஒவ்வொன்றிலும் 100 இருக்கின்றன. 700,000 நிறுத்திவிட்டு 700 மடங்கு என்ற ஆயத்தை நபியவர்கள் ஓதி காட்டினார்கள். எனவே 700,700 பெருக்குங்கள், 49 கோடி என்பதில் சந்தேகம் கிடையாது. அதே போன்று ஏனைய நன்மைகளுக்கும் வேறு அதிஸ் வருகிறது. அந்த நன்மை செய்கின்ற பொழுது அப்படி 70,000 சென்று அது 10 மடங்காக பெருகி 7 மடங்கு என்று சொல்லி, பொதுவாக எந்த நன்மை செய்தாலும் நான் சுருக்கமாக முன்வைக்கிறேன், ஆதாரத்தை தெளிவாக நான் தேவைப்பட்டவர்கள் முன்வைக்கலாம், அதிசை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். 700,000 வரைக்கும் நன்மை சென்று 70,000 சென்று அந்த 70,000 பத்து மடங்காக பெருகி 700,000 மாறி அந்த 700,000 பொதுவாக இருக்கிறது. ஒரு நன்மை செய்தால், ஒரு நன்மை செய்ய நினைத்து செய்யாவிட்டாலும் ஒரு நன்மை எழுதப்படும். ஒரு நன்மையை செய்ய நினைத்து செய்தால் 700 மடங்கு அல்லாஹ் கொடுப்பான். என்ற அதிஸ் வருகிறது. பொதுவாக அல்லாவுடைய 700 மடங்கு என்று அங்கும் 700,000 பெருக்குங்கள், 49 கோடி. 49 கோடி நன்மைகள் கிடைக்கும் என்று நம்முடைய நம்பிக்கை அல்லாவுடைய பாதையில் சென்று செய்கின்ற பொழுது வர வேண்டும். அது துனியா அற்பம் அல்லாஹ் தருவது, அது பிரமாண்டமான அல்லாஹ் தருவது. கண்ணியமடல் ஒரு அரிசி மணியை கொடுப்பவர், ஒரு கிலோவில் எத்தனை அரிசி மணிகள், ஒரு கிலோ சீனியில் எத்தனை துளிகள், ஒரு கிலோ தானியத்தில் எத்தனை விதைகள், அதை கொடுக்கிறார் ஒருவர். கண்ணியமானவர்களே, 2.5 கிலோ ஜகாத்துல் ஃபித்ர், 2.5 கிலோ நமது பார்வையில் ஒவ்வொரு அரிசி மணியையும் அல்லாஹ் மலையளவு வளர்க்கிறார், மலையளவு வளர்க்கிறார். ஒரு ஒரு நபர் தன்னுடைய குதிரை குட்டியை, ஆட்டுக்குட்டியை, மாட்டு கன்றை வளர்ப்பது போன்று அல்லாஹ் வளர்க்கிறான். வந்திருக்கிறது அந்த ஆட்டுக்குட்டி எப்படி வளர்த்து வளர்த்து அதை ஒரு தாய் ஆடாக, ஒரு நாம்பனாக, ஒரு கிடாவாக மாற்றுவாரோ அதை போன்று ஒரு வித்தை, ஒரு ரூபாயை, ஒரு விதையை அல்லாஹ் வளர்க்கிறான் என்றால், ஒரு அரிசிமணிக்கு, ஒரு அரிசிமணிக்கு மலை போன்று அல்லாஹ் தருவதாக இருந்தால் இந்த துனியா எவ்வளவு அற்பமானது. ஒரு அரிசி மணிக்கு மலை போன்ற கூலி என்றால் எவ்வளவு அற்பமானது. ஜனாசாவில் கலந்து கொள்வதற்கு எவ்வளவு நேரம் போகும்? ஜனாசா தொழுகையின் நோக்கமே தொழுகையும் தஃபன் அடக்கம். ஜனாசாவை பார்த்து விட்டு சென்றால் இத்தனை நன்மை என்று எங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. ஜனாசா வீட்டில் கலந்து கொள்வதற்கு சிறப்பு இருக்கிறது, பொதுவாக நல்ல ஈமானுடைய அடையாளம், சுருக்கத்துடைய அடையாளம். ஆனால் நன்மை வாக்களிக்கப்பட்டிருக்கிறது, ஜனாசாவை பின்துயர்ந்து தொழுவது, பின்துயர்ந்து சென்று அடக்குவது, 2 மலைகளுடைய அனுபவம். கீராத்தானி தொழுகை வரைக்கும் கலந்து கொண்டால் ஒரு கீராத், தொழுகை முடிந்து அடக்க ஸ்தலத்துக்கு சென்று அடக்கு கபரிஸ்தானிலே கலந்து கொண்டால் ஒரு கீராத், இரண்டையும் செய்தால் 2 கீராத். கேட்கப்பட்டது 2 கீராத் என்றால் என்ன? ஜபலானி அபிமானி, 2 பிரமாண்டமான மலைகள். உலகத்தில் எந்த மலை பெரியதோ அந்த மலை. ஜனாசாவுடைய விவகாரங்கள் தொழுகைக்கு வந்து தடுக்கும் வரைக்கும் எவ்வளவு நேரம்? 4 மணிக்கு தொழுகை ஆரம்பிக்கப்படுகிறதா? 5 நிமிடத்தில் தொழுகை முடிந்துவிடும். துவா முடிந்த ஒரு காமணித்தியாலம் மசிதிலே, அரை மணித்தியாலம் என்று வைப்போம். 1 மணித்தியாலத்துடைய அமலுக்கு பிரமாண்டமான மலையுடைய அளவு நன்மை என்றால் துனியாத்மமானது. மறுமை விசாலமானது, பிரமாண்டமானது. எனவே கண்ணியமானவர்களே, துனியாவுடைய அற்பத்தன்மை உள்ளத்துக்கு எடுப்போம். நபி அவர்கள் கேட்ட துவாக்களில் ஒன்றுதான், என்னுடைய இலக்கை துனியாவாக ஆக்கிவிடாது. வலா சஜாலி துன்யா அக்பர ஹம்மினா, எப்பொழுதும் எங்களுடைய கவலை, சிந்தனை, என்னுடைய சிஸ்டம், என்னுடைய டென்ஷன், என்னுடைய எண்ணம், என்னுடைய குறிக்கோளை துனியாவாக ஆக்கிறாரு. காலையில் எழும்புவதே துனியாவுடைய நோக்கத்தோடு, இரவில் தூங்குவதும் காண்கின்ற கனவுகளும் துனியா. ஒரு வீருடைய நல்ல கனவை கண்டு எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள், ஒரு நல்ல கனவை சொல்வது போன்ற ஒரு கனவு, ஹஜ்ஜிக்கு போவது போன்ற ஒரு கனவு, உம்ரா செய்வது போன்ற ஒரு கனவு, காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் இருப்பது போன்ற ஒரு கனவு, அல்லது ஏதாவது நல்ல ஒரு நல்ல நல்ல மக்களோடு சேர்ந்திருப்பது போன்ற ஒரு கனவு, நல்ல ஒரு புத்திமதியை ஒருவர் கனவிலே சொல்லிவிட்டு போனார் என்ற எத்தனை பேர். கனவு அர்த்தமுள்ளது, கனவு புஷ்ரா, நன்மாராயம். கனவிலே நமக்கு நன்மாராயம் சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையுடைய விபரீதங்களை அல்லாஹ் அங்கு காட்டுகிறான், அவருடைய பிரதிபலங்களை அங்கே காட்டுகிறான். கனவுக்கு ஒரு யதார்த்தம் இருக்கிறது. நல்ல அர்த்தமுள்ள கனவுகள் கண்டால் கண்ணியமான மூத்த உலமாக்களிடம் வந்து கால் மடித்து விளக்கங்கள் கேட்க வேண்டும். கண்ட கனவை நாம் அங்குமெங்கும் சொல்லித் தெரியக்கூடாது, உரியவரிடம் வர வேண்டும். அப்ப கனவு கூட துனியாதான். கனவு ஒன்று கண்டேன், பெரிய கடைக்கு சந்தக்காரனா இருக்கிறேன், பெருமை அல்ல இது. கனவுண்டு கண்டேன், ஒரு மனிதருக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன் பெருமை, கனவுண்டு கண்டேன் நான் அல்லாஹ்வுடைய இப்படியான ஒரு சேவைக்கு இப்படி கொடுத்தேன், மஸ்ஜிதுக்கு ஒரு காணியை வக்ஃப் செய்வது போன்று கனவு கண்டேன் பெருமை, குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பது போன்று கனவு கண்டேன் பெருமை. என்னோட துனியாவுடைய தூங்கும் பொழுதும் துனியா, எலும்பும் பொழுதும் துனியா என்றால் கொஞ்சம் யோசிக்க வேண்டும், கவலைப்பட வேண்டும். எனவே துனியாவை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது ஏமாற்றக்கூடியது, அற்பமானது, முடியக்கூடியது என்று சொல்கிறேன். துனியா அது குள்ளுமன அலைகா ஃபான், துனியாவில் இருக்கின்ற அனைத்தும் அழியும், அனைத்தும் அழியும், எல்லாமே அழியும். துனியாவில் எந்த அளவு முடியும் என்றால் மலக்குள் மௌத்துக்கே மௌத்து இருக்கிறது, மலக்குள் மௌத்துக்கும் மௌத்து இருக்கிறது, அதே போன்று மௌத்துக்கே மௌத்து இருக்கிறது. மௌத்தை மௌத்தாக்குவான் தான், எப்படி ஒரு ஆட்டுடைய ரூபத்தில் அறுப்பான், மௌத்துக்கு ஒரு ஆட்டுடைய ரூபம் கொடுக்கப்பட்டு அறுக்கப்படும் என்றால் அவ்வளவு துனியாத்மமானது. வாழ்க்கை மௌத்துக்கு பின்னால், வாழ்க்கை மௌத்துக்கு பின்னால் எனவே ஒவ்வொரு விடயத்திலும் சிந்திக்க வேண்டும். என்னுடைய சக்கராத்துக்கு இது என்ன செய்யும், என்னுடைய கபருக்கு இது என்னத்தை தரும், எப்படி கேள்வி கணக்கின் பொழுது இது பதிலை வெளியாகுமா, கபிரிலே வெளியாகுமா பதில், கபிர் சொல்ற பூங்காவாகுமா அல்லது நரகப்பாடு வெளியாகும், ஒவ்வொன்றையும் சிந்திப்போம். கனிமனே நேரம் வீணாகும், துனியா நம்முடைய நேரத்தை பறிக்கும், தீனை கொஞ்சம் தலைக்கும் எடுப்போம். ஒவ்வொரு துறையிலும் கொடி கட்டி பறந்தவர்கள் நமது கண்ணுக்கு முன்னாலும் இல்லை, அவருடைய கபரு கூட எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்முடைய கபரை பார்த்து 4 பேர் துவா செய்யக்கூடியவர்களாக வாழ்ந்துவிட்டு போக வேண்டும். மௌத்தாகினால் நம்முடைய குடும்பங்கள் அழுவார்கள், மனைவி மக்கள் அழுவார்கள், பிள்ளைகள் அழுவார்கள், சகோதரர்கள் அழுவார்கள், உறவினர் அல்லாத ஒரு கூட்டம் நமக்காக கண்ணீர் வடித்து அழுகின்ற ஒரு கூட்டத்தை விட்டு செல்ல வேண்டும். ஏதோ ஒரு அடிப்படை மக்களுக்கு உதவி சேவை மார்க்கம் துனியாவை அவர்களுக்கு கொடுத்தோம், சதக்காவாக, அன்பளிப்பாக, தான தர்மமாக. ஜெயில் ஆப்தி ரஹமத்துல்லாஹி ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகன், அலி ரலியல்லாஹுடைய பேரன், இவர்கள் பதவி உள்ளவர்கள், செல்வந்தர், இவர்கள் மௌத்தாகிறார்கள். இதில் இஹ்லாஸ் மன தூய்மையும் இருக்க வேண்டும். எதை செய்தாலும் பேருக்கும் புகழுக்கும் அல்ல, அல்லாஹ் நான் செய்தது அல்லாஹ்வுக்கு மாத்திரம் தெரிய வேண்டும். மையத்து வீட்டிலே உறவினர்கள் இல்லாத தூரத்து நபர்கள் கடுமையாக துவாத்தில் அழுகிறார்கள், ஏழை குடும்பங்கள், விதவைகள், அனாதைகள் அழுகிறார்கள். சார் கேட்டார்கள், உறவினர்களை விட கூடுதலாக அழுகிறீர்களே, உங்களுக்கு யார் இவர், நானாவா, மச்சானா, மாமாவா, பெரியப்பாவா, வாப்பாவா, யார் இவர், என்னுடைய உறவினர் அல்ல இவர், எங்களுடைய உறவினர் அல்ல, ஏன் தெரியும் என்னுடைய கண்ணால் கண்ணீர் வடிக்கிறது, ஏன் தெரியும் எங்களுடைய நாவு துவா செய்கிறது, ஒப்பாரி வைக்கவில்லை, துவாவும் அணுகை, உறவினர்களை விட கூடுதலாக அழுகிறார்கள். சொன்னார்கள், நாங்கள் யார் தெரியுமா, இந்த ஊரில் இருக்கின்ற ஏழைகள், அவர்கள் சொன்ன நாங்கள் ஊரில் இருக்கின்ற அனாதைகள், நாங்கள் இந்த ஊரில் இருக்கின்ற விதவைகள், இந்த ஊரில் இருக்கின்ற நோயாளிகள், எங்களுடைய வீட்டு வாசலில் ஒவ்வொரு நாளும் காலையிலே வாசல் கதவை திறக்கின்ற பொழுது எங்களுடைய வீட்டு வாசலிலே ஒரு அன்றைய நாளுக்கு தேவையான உலர் உணவு பொதி இருக்கும், உலர் உணவு பொதி இருக்கும். எவ்வளவோ முயற்சித்தோம், யார் வைக்கிறார் என்று அடைய கிடைக்கவில்லை, காண கிடைக்கவில்லை. ஏன், இந்த காலம் ஒரு மின்சாரம் உள்ள காலம் அல்ல, இருட்டாக இருக்கும். அப்படி முயற்சித்து பார்த்தும் ஆளை காணவில்லை. கொஞ்ச காலத்திலே நாங்கள் யாரென்றே தேடாமல் விட்டுவிட்டோம், யாரோ நல்ல மனத்தில் வைத்து விட்டு போகிறார். காலையிலே அந்த பொதி இருக்கும், அன்றைய நாள் சேவைகளை நாம் நிறைவேற்றுவோம். இன்று காலையில் கதவை திறக்கின்ற பொழுது அந்த பொதி இல்லை, அந்த பொதியை வைத்தவர் யார் என்று தேடி பார்த்தோம். நாம் 2 முடிவை எடுத்தோம், ஒன்று இந்த ஊரை சேர்ந்தவர் நமக்கு வைத்திருந்தால் இன்று அவர் ஊரில் இருக்க முடியாது, பிரயாணம் போயிருப்பார் அல்லது மௌத்தாகி இருப்பார். யாராவது தூரப்படியான ஊரை விட்டு போனார்களா என்று விசாரித்து பார்த்தோம், யாரும் பிரயாணம் போகவில்லை. இன்று மௌத்தாகி இன்று ஜனாசாவாக வைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மேதை ஜெயினுல் ஆபிதீன் என்பவர் தான் அந்த பொதிகளை வைத்தவர். சரி, இது ஒரு விடயம். குளிப்பாட்டியவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சொல்வது சாத்தியக்கூறான விடயம், நீங்கள் சொல்வது உண்மை, இவர் தான் வைத்தார் என்பது 100க்கு 100 உறுதி என்ற வார்த்தை சொல்லவில்லை, உறுதி என்றார்கள். என்ன விடயம் தெரியுமா, நாங்கள் மையத்தை குளிப்பாட்டும் பொழுது பெரிய மேதை, நபியவருடைய குடும்பம், நபியவருடைய குடும்பத்தை நேசிக்கிறோம் 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 என்ற பெயரில் வாயால் புகழ்ந்து சொர்க்கம் போக முடியாது, வாழ வேண்டும், நபியுடைய கொடைத்தன்மை வர வேண்டும், நபியுடைய சுண்ணத்துக்கள் செயலிலும் சொல்லிலும் நமது தோற்றத்திலும் இருக்க வேண்டும் என்பதற்குரிய சிறந்த சான்று. நபியுடைய பரம்பரை தானே என்று அமல் செய்யாமல் இருக்கவில்லை. குளிப்பாட்டும் பொழுது தோல் பட்டையை பார்த்தோம், தோல் பட்டையிலே மூடை தூக்குகின்ற நாட்டாமையுடைய அடையாளம். மூடை தூக்கி தூக்கி நாட்டாமையுடைய தோல்பட்டை கருத்து போயிருக்குமே, அது போன்று பார்த்தோம். ஆனால் நாங்கள் எங்கும் காணவில்லை இவர் மூடை தூக்குவதை. இவர் மகான், இவர் கண்ணியமானவர், இவர் பணக்காரர், இவர் மூடை தூக்குவதற்கு சாத்தியமே கிடையாது. நாமும் சிந்தித்துக் கொண்டிருந்தோம் என்ன அடையாளம் என்று. எக்ஸிடன்ட் வரவும் இல்லை, விபத்து வரவும் இல்லை, நெருப்புக்குச்சூடு வரவும் இல்லை, என்ன அடையாளம் என்று நாமும் தடுமாறி கொண்டிருந்தோம். நீங்கள் சொல்வது உங்களுடைய வீட்டு வாசலில் வைத்த அந்த உணவு மூட்டை இவர் தூக்கியதுதான். எப்படி அகலாஸ், எப்படி மன தூய்மை, எப்படி மறுமையை ஒளிந்தொழிந்து தேடுகிறார்கள், எப்படி மறுமையுடைய சொர்க்க வாழ்க்கையை இருட்டில் தேடினார்கள். இந்த இடத்தில் நாம் இலக்கணம் விடுத்திருக்கிறோம், இலக்கணிருக்கிறோம். எந்த விடயங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும். இரவிலே இருள் சூழ்ந்த நிலைமையிலே புறப்பட்டார்கள் அதற்கு சொர்க்கத்தை அடைவதற்கு. மௌத்து வரைக்கும் அவருக்கும் அல்லாவுக்கும் மட்டும்தான் தெரியும் யாருங்க. இப்படி சில அமல்களை செய்ய வேண்டும். நம்முடைய மௌத்தின் பொருள்தான் பேசப்பட வேண்டும். இதை செய்தவர் இவர், இதை செலவழித்தவர் இவர், இந்த காணியை கொடுத்தவர் இவர். கண்ணியமானவர்களே, எனவே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தயாரிக்க வேண்டுமா? துனியாவுடைய அற்பத்தன்மையை நாம் விளங்க வேண்டும். எனது கண்ணியமான சகோதரர்களே, அந்த ஹதீஸிலே நபி அவர்கள் சொன்னார்கள், துனியாவுடைய கவர்ச்சி இனிமை இருக்கும், அல்லாஹ் துனியாவில் உங்களை அனுப்பியிருக்கிறான். எதற்கு? குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களின் நல்லமல் செய்பவர் யார் என்பதை சோதிப்பதற்கு. இது அல்லாஹ்வுடைய நோக்கம். குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்கிறார்கள், அல்லாஹ் உங்களை அனுப்பியிருக்கிறான், உங்களை அந்த வாழ்க்கை உலகத்திலே வாழ வைத்திருக்கிறான். லியந்துர கைஃப தாமலும், நீங்க துனியால எப்படி நடந்து கொள்றீங்க என்பதை பார்ப்பது. அவன் ஜெயிலாத்தில் அவங்களோட நிகழ்வில் நாம் விளங்குவது என்ன? எனக்கென்று மறுமையில் நாம் தேட வேண்டும். இப்படி சில அமல்களை நாம் செய்வோம். கண்ணியமானவர்களே, எனக்கு அல்லாஹ், எனக்கு என்னுடைய மனைவிக்கு கூட தெரியாது இந்த அமல், என்னுடைய பிள்ளைகளுக்கு கூட தெரியாது. அப்படி சில காணியா காணியா, பணமா பணத்தால், அறிவா அறிவா, அறிவிலும் செய்யலாம், அறிவுத்துறையில். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் துறை சார்ந்தவர்களிடம். இருக்கலாம் ஆனால் குறையும், இருக்கலாம் ஆனால் குறையும், மிக மிக குறை என்றாலும் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு துறை சார்ந்த ஒரு பட்டதாரி, ஒரு அறிவாளி, உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் யாரையும் சுட்டிக்காட்டவில்லை, எனக்கு இந்த ஊருடைய நிலைமையும் தெரியாது, உலகத்தின் நாட்டில் நடப்பதை சொல்வது. ஒரு ஆசிரியர் என்று வைப்போம், ஒரு ஆசிரியர் ஓஎல் அல்லது ஏஎல் கிளாஸ் நடத்துகிறார், ஸ்காலர்ஷிப் கிளாஸ் என்று வைப்போம். ஸ்காலர்ஷிப் தான் பாரிய யுத்தம் நடக்கின்ற ஒரு வகுப்பாக மாறி வருகிறது. பிள்ளைகளை உயிரோடு கொள்கின்ற ஒரு பரீட்சை, உண்மையாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அரசாங்கமே சிந்திக்கிறது, பிள்ளைகளை 8 வயதிலேயே, அந்த 8, 9, 10 வயதுக்குள்ளேயே பொறாமையும் குரோதமும் வஞ்சகமும் உள்ள பிள்ளையாக, தன்னை பற்றி தரக்குறைச்சலாக சிந்தித்து நோயாளியாகின்ற பிள்ளையாக மாற்றுவது இந்த ஸ்காலர்ஷிப். நான் உதாரணம் சொல்ல வரேன், நான் கண்ணால் கண்ட ஒரு நிகழ்வு தான். என்னவனு, என்னோடு படித்த ஒரு மாணவர், என்னுடைய பாடசாலையில் என்னோடு படித்த ஒரு மாணவர், நான் சொல்வதை ஆதாரத்தோடு சொல்கிறேன். படி படி என்று அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் என்று ஓவலோ எதற்கும் விடாம, நீ படி, நீ முதலாவது வர வேண்டும், முதலாவது வர வேண்டும், நீ தான், நீ முதலாவது வராவிட்டால் உனக்கு ஒன்றும் வாங்கி தர மாட்டேன். நீ என்னுடைய பிள்ளையே இல்லை, என்னுடைய வயிற்றில் பிறந்ததுக்கு நீ அர்த்தம் இல்லை, என்னுடைய சம்பாத்தியத்தில் வளர்ந்தும் அர்த்தம் இல்லை என்றெல்லாம் பேசுகிறோம். அந்த படிப்பை பிள்ளையுடைய தலையில் தூக்கி போடுகிறோம். வேறொன்றும் தேவையில்லை, சொல்லப்போவிட்டாலும் கிளாஸுக்கு போ, குர்ஆனோல தேவையில்லை, படி என்று படிக்க வைத்து படிக்க வைத்து. எவ்வளவு அழகான பண்பான் என்னுடைய நண்பன், எந்த விதமான குறைபாடும் இல்லாத நண்பன். நான் ஊர் பேர் சொல்ல மாட்டேன், கடைசிக்கு சைக்கோவாகி மௌத்தாகினார் என்னுடைய நண்பன். எனக்கும் அவருக்கு தான் பாடத்தில் போட்டி. என்னுடைய பெற்றோர்கள் என்னை அப்படி வற்புறுத்தவில்லை. மதரசாவுக்கும் டைம் கொடுங்கள், குழாருக்கும் கொடுங்கள், படியுங்கள், உங்களுடைய விருப்பம். அந்த பெற்றோர் படிப்பு தான் நோக்கம், நாங்கள் படித்த குடும்பம், எங்கட குடும்பத்தில் மடையை நிர்வாக முடியாது, எங்கட குடும்பத்தில் எல்லாம் ஓஎல் பாஸ், எங்கட நானும் ஸ்காலர்ஷிப் பாஸ், நீயும் பாஸ் ஆகணும், நானாவும் பாஸ் நீயும் பாஸ் ஆகணும், இல்லாட்டி நானாக்கு நானா கேட்கிற சாமான வாங்கி கொடுப்போம், உனக்கு வாங்கி தர மாட்டேன். தம்பி பாஸா, தம்பிக்கு வாங்கி கொடுப்போம், உனக்கு சகோதரர்களுக்கு மத்தியில், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே பொறாமை வருவதற்கு இந்த வித்தியாசங்கள் என்னென்ன காரணமோ அது போன்ற ஒரு காரணம் இது. பொறாமைப்பட்டதுக்கு இது காரணம். கனிமணர்களே, படிப்பு படிப்பென்று தலைக்கு மேலே தூக்கி வைத்திருக்கிறோம். அதற்கு சேர்மாறுகளும், இந்த கிளாஸுடைய ஆசிரியரும் அந்த கிளாஸுடைய ஆசிரியரும் சீரியும் பாம்பும், ஒரே பாடசாலை. உண்மையா புரியா? ஒரே பாடசாலையில் இரண்டு தொலைச்சி போகப்புக்கள், இரண்டு ஆசிரியர்களும் அடித்துக் கொண்ட வரலாறு இருக்கிறது. என்னுடைய வகுப்பில் இருக்கின்ற மாணவர்கள் தான் ரிசல்ட் கூடுதலாக எடுக்க வேண்டும் என்பதற்கு இவர் முயற்சிக்கிறார். ஒரே பாடசாலையில் இரண்டு குழுக்கள். உண்மையா பையா? நான் ஒரு கேள்வி என்ன தெரியுமா, விடயம் இப்படி எல்லாம் போட்டி போட்டு படித்துக் கொடுக்கிறோமே, யாராவது ஒருவர் பாடசாலையில் படிக்கின்ற புத்தகத்தை தான் டியூஷன் நடத்துகிறோம். அது வேறுபடி பாடசாலையிலே நேரத்துக்கு பாடம் நடத்தி டியூஷன் சிலபஸ் முடித்து ஒழுங்காக வழிகாட்டினால் அதே புத்தகத்தை டியூஷனிலே அரைத்தமாகவே ஏன் அரைக்கிறோம்? யாரும் குறையா அடிக்க வேண்டாம். உண்மையில்தான் இது பாரிய பிரச்சனை மாதிரி வருகிறது. வேறு நோட்ஸ் கொடுப்பது, வேற வழிகாட்டல்கள் வேறுபடியும் கட்டாயம் தேவைக்கலாம். நானும் ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகியோம், நான் இதை தரம் குறைத்து பேச மாட்டேன். அல்லாவின் கிருபையினால் நான் ஏலும் டூ ஏசி என்னை பெருமைக்கு பேச வரவில்லை. நான் இந்த படிப்பை பச்சைப்படுத்துவேன். நான் ஏஎல் செய்தவன், நான் மௌலவி ஆகிய ஏஎல் செய்தவன், நான் ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகி கொழும்பில் தலை சிறந்த பாடசாலை எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் இந்த படிப்பை குச்சைப்படுத்தவில்லை. நான் கேட்க வருகின்ற கேள்வியை விளங்குங்க. இப்படி கோட்டி போட்டு பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுவீர்களே, நீங்கள் டியூஷன் கிளாஸை பிள்ளைகளிடம், ஏழை பிள்ளைகளிடமாவது எந்த பணமும் அறவிடாமல் நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய சேர்மார்கள், ஏழை பிள்ளைகளுக்கு நான் பணம் அறவிட மாட்டேன். நீங்கள் பாடசாலையில் சம்பளமும் எடுக்கிறீர்கள், இன்னும் உதாரணம் இருக்கிறீர்கள். இவர்களுக்கு மாத்திரமல்ல, பாடசாலையில் உங்களுக்கு உரிய அரசாங்க சம்பளம் வருகிறது, டியூஷனில் ஒரு பிள்ளையிடம் 500 ரூபாய், 200 ரூபாய், 1000 ரூபாய் என்று எடுக்கிறீர்கள். சரி, எடுக்கிறீர்கள் உங்களுடைய மேலதிக நேரத்துக்கு, பரவாயில்லை. அந்த ஏழை பிள்ளைகள், அனாதை பிள்ளைகள், கஷ்டமான குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் என்று ஃப்ரீ ஆஃப் ஃபீஸ், நீங்கள் ஃபீஸ் எடுக்காமல் பாடம் கிளாஸ் நடத்தினோம் என்று எத்தனை கிளாஸுகளை உங்களுடைய மருமைக்கு தயாரிக்கிறீர்கள்? மஸ்ஜிதுக்கு காணி வாங்க வேண்டும். நான் சொல்ல வருவது என்ன, துனியா அற்பம் மருமை பெரியது. எப்படி வழிகள் மஸ்ஜிதுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் காணியை பேசுகிறார்கள். உதாரணம் சிட்டிகளை பொறுத்தவரை நெருக்கமாக இருக்கும், பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும், அடுத்த சுவர் வீடு, அதை வாங்க வேண்டும். அந்த வீடு ஒரு வீட்டுக்காரர் ஒரு முஸ்லீம், நல்லாங்கள் இந்த உரை பற்றி நான் பேசிட்டு எனக்கு தெரியாது. அந்த காணி வெளியாருக்கு விளையாடித்திருப்பார்கள், மனதில் ஒரு விலை வைத்திருப்பார்கள். உதாரணம் வைப்போம், ஒரு 50 லட்சம் அந்த வீட்டுக்கு, 50 லட்சம் காணிக்கு, 50 லட்சம் வீட்டுக்காரர் யார், முஸ்லீம். மஸ்ஜித் நிர்வாகிகள் அந்த வீட்டுக்காரரை சந்திக்கிறார்கள். இந்த காணியை மஸ்ஜித்துக்கு வாங்க போகிறோம், விஸ்தரிக்க போகிறோம், உங்களுடைய விலை என்ன? இப்பொழுதும் முஸ்லீமுடைய தற்கால நிலைமை, மற்றவர்களுக்கு 50 லட்சம், மஸ்ஜிதுக்கு 40 லட்சம் என்று கொடுக்கிறார்களா, அல்லது மஸ்ஜிதுக்கு 80 லட்சம் என்று சொல்கிறார்களா? நம்முடைய நிலைமை மஸ்ஜிதுக்கு கூட கொடுத்து கொடுத்த தேடைய தயாருமே. ஆ, மஸ்ஜிதுக்கா நல்ல தள்ளி இருக்குது, பணம் இருக்குது, அக்கௌண்ட்ல இருக்குது, ஜும்மாவுக்கு சேருது, தனியமனவே. அப்ப மஸ்ஜிதுக்கு ஒரு 80 லட்சம், 60 லட்சம் கருதி 50 லிருந்து 60க்கு முடிக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். மஸ்ஜிதுக்கென்று முஸ்லீம்கள் தன்னுடைய வீட்டை வைத்துக் கொண்டு டிமாண்ட் காட்டுகின்றவர்கள் இருமடங்கு விலையை கூட்டிய வரலாறுகள் நாட்டில் இல்லாமல் இல்லை என்றால், தனியோட மஸ்ஜித் அல்லாவுடைய வீட்டுக்கு மஸ்ஜித் நபருக்கு காணி கொடுத்தவர்கள் யார்? அதை இணைக்கிறேன். மஸ்ஜித் நபர் அபு அய்யூப் அன்சாரி வீட்டிலே நபர்கள் தங்கியிருக்கார்கள். ஹிஜ்ரத் வந்த பொழுது தனக்கென்ற ஒரு வீடு இல்லை, தனக்கென்ற ஒரு வீடு இல்லை. எத்தனை மனைவிமார்கள் தனியமரது தனக்கென்று ஹிஜ்ரத்துக்கு பின்னர் அதிகமான மனைவி விடுத்தார்கள். குடும்பத்துக்கென்ற ஒரு வீடு இல்லாத பொழுது கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் அபு அய்யூப் அன்சாரியான வீட்டு தங்கி இருக்கிறார்கள். பக்கத்தில் ஒரு காணியை காண்கிறார்கள், வெறும் பூமியை காண்கிறார்கள். கேட்கிறார்கள், இது யாருடைய காணி, எதற்கு யார சூழலா? நான் மஸ்ஜித் கட்ட போகிறேன், மஸ்ஜித் கட்ட போகிறேன். அப்பா வந்தார்கள் சஹல் சுஹைல் என்ற இரண்டு அனாதை சிறுவர்கள், அனாதை சிறுவர்கள் வருகிறார்கள். என்னுடைய காணி யார சூழலா? என்ன விடயம்? இல்லை, மஸ்ஜித் கட்டுவதற்கு உங்களிடம் பணம் கொடுத்து வாங்க போகிறேன். இல்லை யார சூழலா? இல்ல, அனாதை சிறுவர்கள் உள்ளவே அதுதான் சொத்து, உள்ளது அதுதான் சொத்து, அதுதான் அவருடைய பணம், அவருடைய பொருளாதாரம். சொன்னார், இல்லை யாரும் சொல்லல, பணம் வாங்க மாட்டோம், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு நாங்கள் தருகிறோம். அந்த காணியை அனாதை சிறுவர்கள் கொடுத்து சொர்க்கத்தில் வீடு வாங்க நினைத்தார்கள், மாளிகை வாங்க நினைத்தார்கள். நபியவர்கள் சொன்னார், இல்லை பணம் கொடுக்காமல் வாங்க மாட்டேன். நபியவர்கள் அதிலும் அனாதையோட சொத்தில் அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறான், திண்டால் நரக நெருப்பு. எத்தனை பேர் இருப்போம், மன்னிக்க வேண்டும், யார் யாரும் எனக்கு தெரியாது, தந்தை தாய் மூத்தாகின்ற பொழுது சகோதர சகோதரிகளுக்கு சிறிய வயது, நமக்கு 30 வயது, இளைய தங்கச்சிக்கு 8 வயது, 10 வயது, 12 வயது, தந்திக்கு சொத்து போயிருக்கிறது, அவர்களுக்கு நீங்கள் மாத்திரம் அனுபவிக்கிறீர்கள். நரக நெருப்பில் இருக்கிறீர்கள். வீட்டில் ஏசி போட்டாலும் பரவாயில்லை, நரக நெருப்பு. சொத்து பிரிஞ்சு விட்டதா சரியாக? அது காலம் கழிந்து விட்டது அல்ல, மன்னிப்பானா? நெருப்பு. தங்கச்சிக்கும் தம்பிக்கும் உள்ள சொத்தை கூட கொடுப்பதற்கு மனசில்லாத நானா எப்படி ஒரு மார்க்கப்பட்டுள்ளவர் தேர்ந்தெடுக்கலாம்? அவர் ஹஜ் செய்திருக்கலாம், உம்ரா செய்திருக்கலாம், பல ஹஜ் செய்திருக்கலாம். என் பணத்தாரரே கண்ணியமானவர்கள், நான் சொல்ல வருவது தெரியுமா? மஸ்ஜிது சென்று காணி அனாதை சிறுவர்கள் சிறியாக டொனேஷனாக கொடுக்க வந்தார்கள் என்றால், நம்முடைய பணத்தில், நம்முடைய பொருளாதாரத்தில், நம்முடைய பட்டத்தை, ஒரு அரசியல் துறையில் வேலை செய்கின்ற ஒரு அதிகாரி, ஒரு மந்திரி, ஒரு அமைச்சர் தன்னுடைய சுய நலமும் பணமும் வசதியும் இல்லாமல், ஒரு வருவாய் இல்லாமல் சேவை செய்த துணை பேர், ஒரு அரசாங்க காரியாலயத்தில் வேலை செய்பவர், ஒரு ஏழை குடும்பத்துக்கு ஒரு 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 கரண்ட் லைன் எடுத்துக் கொடுப்பதற்கு, ஒரு பைப் லைன் எடுத்துக் கொடுப்பது, ஒரு மீட்டரை போட்டுக் கொடுப்பதற்கு நீங்கள் ஒன்றும் தர தேவையில்லை என்று செய்து கொடுத்தவர் எத்தனை பேர்? மஸ்ஜிதுக்கு சரியாக ஒரு நெத்தீரி கொடுத்த இன்ஜினியர் மார்கள் எத்தனை பேர்? மஸ்ஜிதுக்கு நெத்தீரி கொடுத்த ஒரு அல்லாவுடைய வீட்டு, ஒரு ஏழை குடும்பத்துக்கு ஒரு பிளேனை கீறி கொடுத்த இன்ஜினியர் மார்கள் எத்தனை பேர்? கண்ணியமரளி, ஒவ்வொரு துறையில் உள்ளவர்கள் மறுமையை தேடலாம். சஹாபாக்கள் தேடினார்கள், எல்லா துறை பணக்காரர்கள் அரசியல்வாதிகள் தேடினார்கள். இறுதி கட்டத்தில் நடந்துவிட்டேன். துறைகளை மறுமைக்கு நீங்கள் மறுமை வங்கிகளை பெறுங்கள். மறுமை வங்கி இருக்கிறது, லொஸ்டாகாத வங்கி. எது சேமிக்கப்பட்டதோ அது நாம் நம்முடைய பாவங்களால் அழித்தாலே தவிர அழியாது. மறுமையில் எத்தனை வங்கி? வக்குஃப் வங்கி எத்தனை பேருக்கு இருக்கிறது? சதக்கா வங்கி எத்தனை பேருக்கு இருக்கிறது? ஜக்காத் வங்கி எத்தனை பேருக்கு இருக்கிறது? அல்லது பொது காரியங்கள், பொது சமூக சேவைகள் என்ற வங்கி எத்தனை பேருக்கு இருக்கிறது? அனாதைகள், ஏழைகள், விதவைகள், நோயாளிகளுக்கு எத்தனை வங்கி இருக்கிறது? மறுமை வங்கிகள். கண்ணியமானவர்களே, இதை தேடு. அல்லாஹ்வுக்காக நம்ம துறைகளில் பாவிப்போம். துனியாவில் அதுதான் நமக்கு கிடைக்கும். நபியவர்கள் வந்தார்கள், ஒரு ஆடு அல்லது ஒரு மிருகம் மறுக்கப்பட்டது, பங்கு வைக்க சொன்னார்கள், மாமிசங்களை பங்கு வைக்கிறார், அல்லது வேறொரு உணவுப் பொருள். மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பங்கு வைத்தார்கள். பங்கு வைத்து முடிகின்ற தருவாயில் வந்து நபியவர்கள் கேட்டார்கள், ஆயிஷா என்ன மீதி? மனைவியை கேட்கிறார், என்ன மீதி, என்ன பேலன்ஸ்? ஆயிஷா பேலன்ஸ், நம்முடைய பங்கு பேலன்ஸ். ஊராறுகள் என்ற நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது, டபுள் பங்கு அல்ல, ஒரு பங்கு தான். அவர்களுக்கும் ஒரு கிலோ, நமக்கு ஒரு கிலோ, உதாரணம். அந்த பங்கு இருக்கிறது, தன்னுடைய பங்கு. நபியார்கள், ஆயிஷா நீங்கள் வைத்தது அல்ல நம்முடைய பங்கு, நீங்கள் கொடுத்தது தான் நம்முடைய பங்கு. நமக்குரிய பங்கையும் நீங்கள் எடுக்காமல் யாருக்காவது கொடுத்திருந்தால் அது மறுமையும் கிடைக்குமே நமக்கு, அது கபருக்கு வருமே என்ற கருத்து சொன்னார்கள். இன்னும் ஒரு கருத்து, இப்படி பாடம் படித்த ஆயிஷா எல்லாம் வந்தாச்சு. இன்னொரு நிகழ்வு நடக்கிறது, நபியவர்கள் கணவனிடமிருந்து இந்த பாடத்தை படித்த ஆயிஷா ரலியல்லாஹு இன்னமும் நிகழ் நடக்கிறது. நான் முடிக்கின்ற தருவாயில் வேண்டிக் கொள்கிறேன், துறைகளை நீங்கள் மறுமைக்கு நீங்கள் என்ன முதலீடு செய்யுங்கள், முதலீடு இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அது பெருகிக்கொண்டே போகும். அதுதான் சொல்லிவிட்டேன், ஒரு வித்து மலையளவு பெருகும், வளர்த்துக்கொண்டே இருப்பான் அல்ல, வளர்த்துக்கொண்டே இருப்பான். ஆயிஷா ரலியல்லாஹு பார்சல் பங்குட்டார்கள், ஏழைகள், விதவைகள், அனாதைகளைக் கண்டு அடிமையிடம், அடிமை பெண்ணிடம் கொடுத்து கொடுத்து அனுப்பினார்கள். அடிமை பெண் கொடுத்து விட்டு வந்தவுடன் கேட்பார்களாம், எப்படி அந்த அல்லாஹ்வுக்காக என்ற எண்ணம், யாருடைய இறங்கியது? ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய குடும்பத்துக்கு இறங்கி ஆயர். அல்லாஹ்வுடைய அன்பினால் அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு, கைதிகளுக்கு கொடுப்பார்கள், உணவளிப்பார்கள், செலவழிப்பார்கள். இதுதான் கபருக்கு வரும், இது சக்கராத்தில் வரும், இது சொர்க்கம். பெருமூச்சு விடலாம் சொர்க்கத்தில். இறுதியாக நான் முடிக்கிறேன். வேலைக்காரி வந்தவுடன் கேட்பார்களாம், நீ பார்சலை கொடுக்கின்ற பொழுது அந்த வீட்டார்கள் என்ன சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? வேலைக்காரி சொல்வார், பாரக்கல்லாஹு லக்கும் என்று சொன்னார்கள், துஆ செய்தார்கள், உங்களுக்கு அல்லாஹ் பரக்க செய்யட்டும்மா சொன்னார். துஆ செய்ய பண்ண வேண்டும், ஜஸாக்கல்லாஹ் கயிர் சொல்ல வேண்டும், அது நம்முடைய கடமை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடனே சொல்வார்களாம், பாரக்கல்லாஹு லஹும் என்றார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் பரக்க செய்யட்டும் என்று துவாவை கூட வீட்டுக்கு வைப்பார்கள். யாருக்கு கொடுத்தார்களோ, பார்சலும் கொடுத்து, உணவும் கொடுத்து, உபகாரமும் செய்து, அவர்கள் செய்த துவாவை நீட்டி சொல்வார்களா, அவர்களுக்கும் அல்லாஹ் பரக்க செய்யட்டும் என்று சொல்லி ஹாதிமாவிடம், வேலைக்காரியிடம் விளக்கம் சொன்னார்களாம், ஏன் தெரியுமா நான் துவாவை கூட நீட்டி சொல்கிறேன், நம்முடைய கொடுத்த நன்மையில் சற்றும் குறையாமல் இருப்பதற்கு. எப்படி தெரிஞ்சால் மருமே தெரியுமா? இதுதான் வாழ்க்கை. கொடுப்பது ஒரு 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 கப் தண்ணீராக இருந்தாலும் அல்ல வீணாக்க மாட்டேன். துனியாவை சேர்த்து என்ன கண்டோம் கண்ணியமல்லி? செல்வந்தர்கள் மூத்தாகவில்லையா? என்ன கொண்டு போனார்கள்? அவர்களுக்கு அவருடைய தானியம் கபர் தோண்டப்பட்டிருக்கிறதா, அவர்களுடைய வீட்டில் கபர் தோண்டப்பட்டிருக்கிறதா, தோண்டினால் விட்டு அவர்கள் விரும்புவார்களா? அரசியல்வாதிகளுக்கு என்ன, பாராளுமன்றத்தில் கபர் இருக்கிறது, மாகாண சபை கட்டிடத்துக்குள்ள கபர் இருக்கிறது, யாரையும் தான் தெரியவில்லை. உலமாக்களுக்கு கூட அவர்கள் ஓதி கொடுக்கின்ற மதரசாவுக்குள்ள கபர் கபர் மையவாடி, பொது மையவாடி, அதுதான் நம்முடைய இடம், முதல் வீடு. உஸ்மான் போய் அழுவார்கள், தாடி நனையும் அளவு அழுவார்கள், ஜிப்பா நனைந்து நிலத்தில் தண்ணி கண்ணீர் வடியும். தண்ணி அலிசை குறைந்து விட்டது, அழும் காலம் அது மலையேறி விட்டது. கேளுங்க, முந்தி ஒரு ஒரு ஜும்மா குத்துபாவுடைய துவாவில் அழுவார்கள், குத்துபாவில் இமாம் சேர்க்கின்ற துவாவுக்கு அழுதான்னு சொல்லுவார்கள். சகஜத்திலே மையத்து வீடு போன்ற சத்தம் கேட்கும் மசீதிகளிலே அந்த முஸ்லீம் வீடுகளில் ஒரு காலம் இருந்தது, இன்று குறைந்து விட்டது. கபிரிஸ்தானுக்கு சென்று அழுவார்கள், ஏன் அழுவார்கள்? பெரிய செல்வந்தர், எத்தனையோ குதிரைகளை ஒட்டகங்களை அல்லாவுடைய பாதையில் பொதிகளோடு கொடுத்த சஹாபி, நபியோடு நன்மாரன் சொன்ன சொருத்தமாதி, அப்படி கொடுத்தும் அழுதார்கள் என்றால் பயந்தார்கள். கேட்பார்கள், என்னப்பா இது, நபியவர்கள் சொருக்க நரகத்தை சொல்லும் பொழுது நேரடியாக கேட்டுக்கூட அழமாட்டீர்களே, இப்படி அழுகிறீர்களே. சொல்வார்கள், முதலாவது தங்கும் வீடு அல்லவா, முதல் வீடு அல்லவா, இங்க எப்படி அமையும் என்று தெரியாது. அந்த உஸ்மான்களுடைய மௌத்து எப்படி அமைந்தது? சூரத்துல் பக்கராவுடைய ஒரு ஆயத்து பகுதியிலே, அல்லாஹ் இந்த அநியாயக்காரர்களுக்கு போதுமானவன் என்ற ஆயத்தில் தான் ரத்தம் துளி விழுந்தது. குரானோடு கொண்டு மௌத்தாயினார்கள், கபரை பற்றி அழுதார்கள், குரானோடு மௌத்தாயினார்கள். நான் மாலையிலே என்னுடைய தாய்மார்களுக்கு பேசுகின்ற பொழுது சொன்ன நிகழ்வுதான், ஒரு இமாம் சக்கராஜில் இருக்கிறார், மகள் அழுகிறார். சக்கராஜில் இருப்பவருக்குத்தான் மற்றவர்கள் ஆறுதல் சொல்ல வேண்டும், இங்கு சக்கராத்தில் இருப்பவர் வீட்டாருக்கு ஆறுதல் சொல்கிறார். ஏன் மகள் அழுகிறாய்? இல்ல பாப்பா, மௌத்தாவ போறீங்க பாப்பா, அழாம இருக்க முடியுமா பாப்பா? ஒப்பாரி வைக்கலாலும் மகள் அழாதம்மா, ஏன் அழுகிறாய்? உனக்கு தெரியுமா அம்மா, இந்த வீட்டுல நான் எத்தனை குரான் ஓதி முடிச்சிருக்கேன். நாங்க என்ன சொல்லுவோம், மகள் அழாதம்மா, உனக்குத்தான் 2 ஏக்கர் வயல் இருக்கேம்மா, மகள் அழாத. நான் கவலையோடு சொல்கிறேன், சிரிக்க முடியாம அல்ல, நகைச்சுவையாக இருந்தாலும் உண்மைதான். ஏன் அழுகுறாய்? உனக்குத்தான் கடை எழுதி வச்சிருக்கிறேனே. ஏன் அழுகுறாய்? உனக்குத்தான் கார். ஏன் அழுகுறாய்? உனக்குத்தான் பைக். ஏன் அழுகுறாய்? உனக்குத்தான் சும்மா மேலுக்கு நோவாம காசி வருமே. இது நம்முடைய பேச்சு, இது பேச்சு. இப்படியே களிமா ரூபு போனால் என்ன நிலைமை? உனக்கு தடை எழுதி வைத்திருக்கிறேன் என்று ரூபு போனால் என்ன நிலைமை? அந்த தந்தை சொன்னார், மகளை அழாதே, இந்த வீட்டில் எத்தனை குரான் ஓதி முடிச்சிருக்கிறேன் தெரியுமா? 4000 குரான் முடிச்சிருக்கிறேன், 4000 தடவை குரான் முடிச்சிருக்கிறேன். தன்யமனமே, இது இப்படி பேசக்கூடிய தந்தைமார்களாக நாம் மாற வேண்டும், கணவன்மார்களாக மாற வேண்டும். அதுதான் உஸ்மானியெல்லாம் அழுதார்கள். அந்த உஸ்மானியெல்லாம் அதிகமா குரான் ஓதக்கூடியவர்கள், ஒரு ரக்காத்திலே முழு குரானை ஓதுவார்கள். நமக்கு ஆச்சரியமா இருக்கும், சரளமான இங்கிருந்த இந்த சபையில் இருக்கார்கள் ஹாஃபிழ்மார்கள், சரளமாக ஓதக்கூடியவர்கள். கூடி போனால் 7 hours, கூடி போன நிதானமாக ஓதினால் 10 மணிக்கு ஆகும், விரைவாக ஓதினால் 5 மணிக்கு ஆகும். குரான் ஓதி காட்டுவார்கள், உச்சரிப்போடு ஓடுவார்கள். குரான் எப்படிதான் லேசானது, ஓதுவதற்கும் லேசு, மரணம் இடம். குரான் எந்த வீட்டில் ஓதப்படுமோ நலவுகள் அதிகரிக்கும், குரான் எந்த வீட்டில் தூசி பிடிக்குமோ முசீபத்துகள் அதிகரிக்கும். அதிகுடைய சாராம்சம் எனக்கு அனைவரும் மறுமைக்கு தேடுவோம். பேசப்பட்ட விடயங்களில் யாருக்காவது மனம் நொறுந்த விடயத்தில் பேசப்பட்டிருந்தால், அல்லது உங்களுக்கு கசப்பானவுடைய மார்க்க விடயங்களை தெளிவாக சொல்கின்ற பொழுது சைத்தான் கசப்பாகத்தான் காட்டுவான். டெப்லெட்டுகள், மாத்திரைகள், மருந்துகள் அதிகமாக கசப்பாகத்தான் இருக்கும். சீனி வருத்தத்திலே காலை வெட்ட வேண்டும், வெட்டா இப்பொழுது வெட்டினால் 2 விரல்கள் வெட்டப்படும், 1 மாதம் தாமதித்தால் கரண்டைக்கால் போகும், இன்னும் 2 மாதங்கள் தாமதித்தால் முழங்கால் போகும், 6 மாதங்கள் தாமதித்தால் தொடையோடு எடுக்க வரும், 7 மாதம் தாமதித்தால் உங்களுடைய இடுப்புக்கு மேலால் வெட்ட வரும் என்று வைத்தியர் சொல்கின்ற பொழுது விரலை விட்டு இடம் கொடுப்போமா இல்லையா? விரலோடு போகட்டும். எனவே வைத்தியத்துக்கு வருத்தம் தாங்குகிறோம் என்றால் இனி உலகத்திலே கொஞ்சம் வாழ வேண்டும் என்பதற்காக, மறுமையிலே நிரந்தரமான வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு என்ன செய்திருக்கிறோம்? அறிவாளிகள் அறிவுத்துறையில் செய்யலாம், பணக்காரர்கள் பணத்திலே, துறை சார்ந்தவர்கள் அரசியல்வாதி அரசியலிலே. இறுதியாக ஒரு நிகழ்வு சொல்லி முடிக்கிறேன். கனிமணர்களே, துல்கர்ணன் அழைக்கலாம் சிறந்த உதாரணம். துனியாவுடைய நோக்கம் நமக்கு இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு சிறிய நிகழ்வு சூரத் தஹபிலே வருகிறது. ஒரு ஊருக்கு செல்கிறார், ஒரு திசைக்கு செல்கிறார்கள், அங்கு யாஜூஜ் மாஜூஜ் என்ற கடைசி காலத்து வெளியாகுவார்கள். இப்பொழுது மறைக்கப்பட்டிருக்கார்கள், தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தொல்லை கொடுக்கிறார்கள், உணவுகளை தின்வார்கள், அவர்களை அநியாயம் செய்வார்கள். இவர்களை தடுத்து ஒரு சுவர் கட்ட வேண்டும். அந்த மக்கள் எங்களுக்கு சுவரை கட்டித்தாருங்கள், உங்களுக்கு நாங்கள் பணம் தருகிறோம். கண்டிப்பாக எந்த துறைக்கு பின்னால் பணம் இருக்குமோ அது துனியா. எதை நாம் பணத்தை இலக்காக கொள்வோமோ கொடுப்போம் கொஞ்சம் மறுமையில் கிடையாது என்ற ஆயத்தோடு நிற்கிறேன். அதாவது அந்த ஆயத்தினோட சாராம்சம் மறுமையில் கிடையாது. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய பணங்களையும் சம்பளத்தையும் கரஜ் என்று பார்த்தார்கள், கரஜ் என சம்பளம் சேலரி உங்களுக்கு கொடுப்பனவு தருகிறோம். அவர் உலகத்தை ஆண்ட அரசன் இறைநேசன் சொல்வது காப்பி தருகிற இறுதி கட்டத்தில் அவர் சொன்னார், நீங்கள் உங்களுடைய பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு இலவச சேவை செய்ய போகிறேன். நான் ஒரு சமூகப்பட்டுள்ள அரசியல்வாதி, நான் உங்களிடம் பணத்தையும் பதவியையும் ஓட்டையும் எதிர்பார்க்க மாட்டேன். எனக்கு ஓட்டோ போடவில்லையோ நான் சமூகத்துக்கு செய்வேன் என்று அவர் அவர்கள் கேட்டார்கள். சத்து சாதாரண சுவர் மறுமை இலக்காக கொண்டவர் மக்கள் கேட்பதை விட சிறந்ததை செய்து கொடுப்பார் சொன்னார்கள். நான் உங்களுக்கு சத்து கட்டித்தரவில்லை, ரதும் கட்டித்தரப்போகிறேன். ரதும் நீங்க விளக்கத்தை எடுத்து பார்க்கல, உடம்பாக்கிட்ட கால் மடித்து கேளுங்க விளக்கத்தை. சத்து ரதும் இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சத்து என்றால் சாதாரண சுவர், ரதும் என்றால் அகலமான உயரமான சுவர் சொன்னார்கள். எப்படி கட்டுவது தெரியுமா? யஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தேர்கள் ஏறி பாய முடியாத அளவு உயரமான சுவர் உங்களுக்கு கட்டித்தர வேண்டால் இலவசமாக உங்களுடைய பணம் பட்டம் பதவி அந்த சுவை பாராட்ட எதிர்பார்க்காத எனக்கு கௌரவிப்பு விழா வைக்காத சிறப்பு விழாவுக்கும் என்னை பிரதமதியாக கூப்பிடாவிட்டாலும் நான் கட்டித்தருவேன். யாரோ கட்டிட கட்டுகின்ற கட்டிடத்தை சிறப்பு விழாவுக்கு மட்டும் தலை காட்டுகின்ற நபர்களும் இல்லாமல் இல்லை. யாரோ கட்டியது கட்டி மாறிவிட்டது அரசியல் பிறந்து விட்டது இவர்கள் வந்து சிறப்பு விழாவுக்கு வந்து பெனரை அடித்து பொட்டோ எடுப்பவர்களும் இல்லாமல் இல்லை. யாரையும் சுட்டி காட்டவில்லை. அப்படி உண்மை இருந்தால் திருந்த வேண்டும். இவர்கள் எனக்கு என்னை கௌரவிக்க தேவையில்லை, பணம் தேவையில்லை. உங்களுக்கு தடித்த சுவரை ஆழமாக கட்டுவேன், உயரமாக கட்டுவேன், அகலமாக கட்டுவேன். துளைக்கவும் முடியாது, துவாரமிடவும் முடியாது, அவர்கள் உயர பாயவும் முடியாது. அப்படி ஒரு சுவரை இலவசமாக கட்டித் தருவேன். மறுமையை தேடினார் உலகத்தை அறந்த அரசர். என்ன கண்ணியமான துறைகளில் மறுமையை தேடுவோம், கபரை அலங்கரிப்போம், சுவர்க்கத்தை அலங்கரிப்போம், நிரந்தரமான இன்பத்திலே பெருமூச்சு விட்டு அனுபவிப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அழியக்கூடிய துனியாவை அழியக்கூடியதென்ற உணர்வை தந்து துனியாவை அற்பமாக நமக்கு காட்டி துனியாவிலே எல்லா விடயங்களுக்கு பின்னாலும் மறுமை இலக்காக கொண்டு இஹ்லாஸோடு மன தூய்மையோடு மறுமையை தயாரிக்கின்ற, மறுமையிலே தம்முடைய வங்கிகளை திறக்கின்ற, மறுமையிலே லாபம் அடைகின்ற முதலீடுகளை செய்கின்ற நன்மக்களாக நம்மை மாற்றி அருள்வானாக. ஆஹுரு தாவானா الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.
السلام عليكم ورحمة الله وبركاته. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். والسلام. Oh.